கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் கிடைக்கப்பெற்ற அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துகளையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தேவனுடைய சமூகத்தில தேவனுடைய பிள்ளைகளாக இணைந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் இந்நாளிலேயும் கூட தந்திருக்கிறார். விசேஷமாக உங்களை முகமுகமாக உங்களுடைய பட்டணத்திலே சந்திப்பதற்கும் தேவன் ஒரு வாய்ப்பு அடைய எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக கூட நான் அவருடைய சமூகத்திலே என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நம் கர்த்தர் இயேசுவின் வழியாக நாம் ஏறெடுத்துக் கொண்டு சோ இன்றைய நாளிலே நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நம்ம பார்க்கிறதும், அதே சமயம் இந்த காலங்களுக்கே உரித்தான ஒரு பகுதிகளை நாம் எடுத்து ஆராய்ந்து பார்ப்பதும் ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால சோ கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறுதலுடைய நாட்களில் சமீபத்தில் இருக்கக்கூடிய நாம் அதை பற்றின ஒரு சிந்தை, அதை பற்றின ஒரு பார்வை, சோ அதை பற்றின ஒரு சத்தியம் இன்றைய நாளிலேயும் கூட நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். பொதுவாகவே இந்த காலங்களில் கர்த்தர் இயேசுனுடைய மரணம், அதே சமயம் அந்த கெச்சமனையனுடைய அனுபவங்கள், இதை பத்தி அநேக வசனங்கள்ல வாரியில நம்ம எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும், இல்ல அதை பற்றின ஒரு பாடங்கள் கேட்கறதுக்கும் நம்மளுக்கு அநேக வாய்ப்புகள் அங்கே கிடைச்சிருக்கும். அப்போ இதெல்லாமே நமக்கு எதற்காக அப்படின்னா, இந்த கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறினுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த சிந்தையை நாம் எப்பவும் தக்க வச்சுக்கணும். தக்க வைத்துக் கொண்டு கர்த்தர் இயேசுவினுடைய அந்த பாத்திரங்களிலேயும் அந்த அப்பத்திலேயும் நாம் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மாத்திரம்தான் சோ இந்த ஏற்ற காலங்களில் அவருடைய சத்தியங்கள், விசேஷமாக இந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய சம்பவங்கள் பத்தி நம்ம அதிகமா நம்ம தியானிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஆதார வசனம் எடுத்துக்கிட்டோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:6 அடிப்படையில அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும், கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுந்து. சோ இன்னைக்கு உலகத்துல நடந்த சம்பவங்கள்லயே மிக முக்கியமான ஒரு சம்பவங்கள் என்ன அப்படின்னு நம்முடைய வரலாறு திருப்பி பார்த்தோம் நான் சொல்லுது அப்படின்னா, அதாவது கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பு, அதே சமயம் அவருடைய மரணம், அதை தொடர்ந்து வரக்கூடிய கர்த்தர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். சோ மூணு ஈவெண்ட் இருக்கு, இந்த மூன்று சம்பவங்களும் மிக முக்கிய ஒரு வரலாற்றுல இடம்பெற்ற ஒரு பகுதிகளாக இருக்கிறத நம்ம உணர்றோம். ஆனா ரெண்டு விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, சோ கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய பகுதிகளை நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு மூன்று நாட்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள் வர்த்தே சில வருஷங்கள், ஆனா கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய விஷயங்கள் பாக்குறப்போ மூன்று நாளுக்குள்ள நடைபெற்ற சம்பவங்கள். சோ இந்த மூன்று நாட்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா அதிகமா நம்ம தியானம் அங்க நம்ம கொடுக்க போறோம். அப்படி நம்ம தியானம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எந்த கோணத்துல, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னம்னா, ஒரு 6 வியூஸ் நம்ம பார்க்க போறோம். 6 பார்வையில நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசுனுடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம பார்க்கிறோம். அந்த பார்வை யாராருடைய பார்வையா இருக்கு அப்படின்னா, முதல்ல கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஜீவியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், முதல் பார்வை யாருடைய பார்வையை பார்க்கணும்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களினுடைய பார்வை. அதே சமயம் இரண்டாவது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, விழுந்து போன தூதர்கள் மற்றும் அவருக்கு தலைமை வகிக்கக்கூடிய எதிராளியாகிய பிசாசானவர், இரண்டாவது பார்வை. மூணாவது பார்வை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அதாவது எந்த ஜனங்களுடைய மத்தியில வந்தாரோ அந்த ஜனங்களில் இருக்கக்கூடிய அந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், அந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த சதுசேயர்கள் மற்றும் பரிசேயர்கள், அங்க இருக்கக்கூடிய யூதர்கள், அவர்களுடைய பார்வை. அதே சமயம் அவர்கள் கூட இணைந்து அந்த அரசியல் இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய பார்வை. சோ மூணாச்சு. சோ நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசு கூடவே இருந்துட்டு இருந்தாங்க அவருடைய அப்போஸ்தலஸ் இல்லைங்களா, அவருடைய டிசைபிள்ஸ், அவர்களுடைய பார்வை கர்த்தர் இயேசுனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க. சோ நெக்ஸ்ட் பிரசன்ட் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய அவருடைய ஃபிட் மெம்பர்ஸ், அவங்க கர்த்தர் இயேசுனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் எந்த பார்வையில பாக்குறாங்க, எந்த பார்வையில பார்க்கணும், இது இருக்கு. ஃபைனலா நம்ம யாரு பார்க்க போறோம் அப்படின்னம்னா, பிதாவாகிய தேவனுடைய பார்வை. என்னன்னா நம்ம பார்க்கிறது தேவனுடைய பார்வை. தேவனுடைய பார்வையில கர்த்தர் இயேசுனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுடைய விஷயங்கள் தான் இன்னைக்கு ஒரு ஆறு கோணங்கள்ல நம்ம பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் நம்ம போய்க்கலாம், என்னன்னா அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள். அப்ப தேவ தூதர்களுடைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்துகின்ற பொழுதே பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைங்களா, ஒரே பாட்டு தான். ஏன்னா அன்னைக்கு அந்த தூதர்களினுடைய விஷயங்கள் படிக்கிறப்போ மிகுந்த சந்தோஷம் அங்க இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பார்க்கணும், பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்க இருக்குது அப்படின்னா, தூதர்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, பூமியில என்ன விதமான காரியங்கள் நடந்திருக்கும், கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். அப்போ ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், யோபுவினுடைய புத்தகம் 38வது அதிகாரம் வசனம் 7வது வசனம் எடுத்துக்கலாம்.
அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே.
சோ அங்க பாக்குறோம் இல்லீங்களா, அதாவது தேவ புத்திரர் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கம்பீரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மிகுந்த ஒரு ஆனந்த சந்தோஷம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எதை எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி அங்க சிருஷ்டி பண்ணுகின்ற பொழுது. இந்த பூமி சிருஷ்டி பண்ணுகின்ற பொழுது மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் அங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கிரியேட் பண்றப்போ, அந்த கிரியேஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த தூதர்களுடைய பார்வை ரொம்ப சந்தோஷம் கொடுத்துட்டு இருக்குது. என்னென்ன விதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கு இந்த பூமி மேல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இருக்கக்கூடிய செடி கொடிகள், மிருக ஜீவன்கள், பறவைகள், அதே சமயம் இந்த நீர்வாழ் ஜந்துக்கள், இது எல்லாம் ஒவ்வொரு சிருஷ்டிகள் அங்க நடக்கிறப்போ இது எல்லாம் யார் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க? தூதர்கள் பார்த்திருப்பாங்க. தூதர்கள் பார்த்துட்டு அங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா, ஏன்னா தூதர்கள் சிருஷ்டி பண்ணி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சோ நமக்கு தெரியாது, ஆனா அவ்வளவு கோடி ஆண்டுகள் அங்க இருந்தாலும் கூட, பரலோகத்தில் இருந்தாலும் கூட, இங்க பூமியினுடைய சிருஷ்டிப்பினுடைய விஷயங்கள் பார்க்கிறப்போ அவங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம், மிகுந்த சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் பரலோகத்தில் இல்ல, இங்க என்னென்ன விஷயங்கள் அங்க சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காங்களோ அங்க பரலோகத்தில் எதுவும் எப்படின்னா, ஒரு பறவை இல்ல, அது அந்த இறக்கை விரித்து பறக்கக்கூடிய அழகை கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. அதே சமயம் ஒரு சின்ன ஒரு பூச்சி, சின்ன ஏதாவது ஒரு இன்செக்ட் இருந்தா கூட அதை கூட என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அதே சமயம் சின்ன ஒரு விதை தான், அந்த விதைக்குள்ள இருந்து வரக்கூடிய சின்ன ரெண்டு லீஃப் வருது, அப்படியே அந்த விதை என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மரமாக கூடிய லெவல் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி பெருசு பெருசு ஆயிட்டு இருக்குது. சோ இந்த சம்பவங்கள் எல்லாம் தூதர்கள் பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு நம்மளே நம்ம வீட்டுல ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு ரோஸ் தொட்டி ஒன்னு வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் போய் எப்படி எல்லாம் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கோம், 2 ரோஸ் கொடுக்குமா, 3 ரோஸ் கொடுக்குமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த பிளவர்ஸும் அங்க சிருஷ்டி பண்ணுகின்ற பொழுது அங்க தூதர்கள் எப்பேற்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க, யோசிச்சு பார்க்கணும். அப்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த தூதர்களுக்கு. என்ன எழுதுறாரு கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலேயே அந்த தூதர்கள் பார்த்து மிகவும் ரசித்த விஷயம் என்ன அப்படின்னம்னா, என்னவா இருக்கும் இல்லைங்களா, மனுஷர் இருக்கிறாரு. இன்னும் விசேஷம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு பறவை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, பறவை அந்த பறவை நம்ம விரும்பி பாக்குறோம் அப்படின்னா அது என்ன பறவையா இருக்கும் பாத்தீங்களா, சொல்றாங்க அவங்க மயில் இல்லைங்களா, அந்த பீகாக். அந்த பீகாக் எப்ப பார்க்க விரும்புவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த தோகை விரிச்சு ஆடுறப்போ இல்லைங்களா. அது யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது எவ்வளவு வயசானவர் இருந்தாலும் சரி, எவ்வளவு குட்டி பையனா இருந்தாலும் சரி, நின்னதை என்ன பண்ணுவார், அவர் பாத்துட்டு போவார். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தேவ தூதர்கள் பாக்குறப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளே ஏதாவது ரோட் சைடு நம்ம போயிடணும், ஒரு மைல் நின்றுதுன்னா நம்ம எவ்வளவு உன்னிப்பா நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது பரலோகத்தில் இல்லாத விஷயங்களை இங்க தூதர்கள் பூமியில சிருஷ்டி பண்ணுகின்ற பார்க்கின்ற போது அங்க மிகுந்த சந்தோஷத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது மாத்திரம் இல்ல, இதை தாண்டியும் இன்னொரு சந்தோஷங்கள் அவங்களுக்கு வருது. என்னன்னா ஆதாமனுடைய சிருஷ்டிப்பு. அங்க ஆதாம் ஏன்னா இவ்வளவு நாட்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பறவைகள், மிருக ஜீவன்கள், இந்த விஷயங்களே பார்த்து பார்த்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மிருக அந்த ஒரு சாரி அந்த தூதர்களுக்கு இப்ப அந்த மனிதனுடைய சிருஷ்டிப்பு பாக்குறப்போ இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இதுவரைக்கும் அந்த மனிதனை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு நாளும் மாடு தான், அந்த யானை தான், இந்த மாதிரி விஷயங்களவே பார்த்து பழகின அந்த தூதர்களுக்கு இப்ப மனிதனை சிருஷ்டிக்கின்ற பொழுது அதை பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்க இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் என்னென்ன சந்தோஷங்கள் அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷம், அருவிகள் எல்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் நம்மளே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு லீவ் கிடைச்சா எங்கெல்லாம் போலான்னு யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அந்த கிரியேஷன் அப்ப அங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தூதர்கள் கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இங்கே ஆதாமனுடைய சிருஷ்டிப்பு, சோ ஆதாமனுடைய சிருஷ்டிப்பு பார்த்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்ப ஆதாமனுடைய சிருஷ்டிப்பு பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா, சோ அவரே ரொம்ப அழகா இருந்திருப்பார். நெக்ஸ்ட் இன்னொருத்தர் அம்மா வர்றாங்க, ஏவாள் வர்றாங்க, ஏவாளையும் சிருஷ்டி பண்ணி பாக்குறப்போ இன்னும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. ஏன்னா இந்த நமக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல நடந்த சம்பவங்கள், அந்த தேவ புத்திரர்கள் மனுஷ குமார்த்திகள் என்ன பண்றாங்க அங்க பார்த்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு, சோ அவங்க கூட என்ன பண்றாங்க, விவாகம் கூட பண்ணிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏவாள் அங்க சிருஷ்டி பண்ற பொழுது தூதர்கள் பார்த்துட்டு எவ்வளவு ஒரு சந்தோஷம் அங்க இருந்துட்டு இருக்கும். அதே சமயம் இந்த தூதர்களுடைய பார்வையில இவங்க எப்படி இருக்காங்க, இல்ல தேவன் இவங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த மனுஷன் அந்த லெவல் பாருங்க. தேவ தூதர்லேருந்து சற்று சிறியவனாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப சிருஷ்டி பண்ணிருக்காங்க. அப்ப சிருஷ்டி பண்ணி இவங்களை பாக்குறப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்க இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஏவானுடைய அந்த கிரியேஷன், அதே சமயம் அவங்களுடைய பியூட்டி, அதே சமயம் இந்த உலகம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிருக்க முடியாது அப்படின்னா பாத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பியூட்டியான ஒரு ஸ்திரீ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அங்க சிருஷ்டி அங்க பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். அப்படி சிருஷ்டி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாலும் கூட இப்போ தேவ தூதர்கள் இருக்காங்க அப்படின்னா, தேவ தூதர்களுக்கு ஒரு கடைசி தம்பி மாதிரி யார் இருக்கார் அப்படின்னா ஆதாம் இருக்கிறார். ஏன்னா தேவ தூதர்களும் சற்று சிறியவர் தான் யார், மனுஷன். அப்போ இந்த தூதர்களுடைய விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கும். இவருடைய கடைசி தம்பி மாதிரி யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆதாம் அங்க இருந்துட்டு இருக்க. ஏன்னா இவரும் தேவ புத்திரர் தான், தேவ தூதர்களும் யார் தான், சன்ஸ் ஆஃப் காட் தான். சோ அப்போ ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு இருக்காங்க, தேவனுடைய குமார்களாக இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆதாம் மாத்திரம் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு கடை குட்டி பையன் மாதிரி அங்க ஆதாம் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப அந்த சூழ்நிலையில இப்ப என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டமே தான் நம்ம இருக்கிறோம், இன்னும் ஏதேன் தோட்டத்திட்டு வெளியே வரல. என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைக்குட்டி பையனுக்கு ஒரு டெஸ்ட் வருது. அப்ப அந்த டெஸ்ட் வர்றப்போ இதெல்லாம் யாரெல்லாம் பார்த்திருப்போம், தூதர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா வாட்ச் பண்ணிருப்பாங்க. நம்முடைய கடைசி தம்பி என்ன டெசிஷன் எடுக்க போறான், ஏன் இந்த மாதிரி அவங்க உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு பரீட்சையில அது வாழ்வா சாவா போராட்டம். இவருக்கு மாத்திரம் இல்ல, இவருடைய ஒட்டுமொத்த சந்ததிக்கும் என்ன பண்ண போகுது, யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பைனல் எக்ஸாம் மாதிரி அங்க வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த எக்ஸாமுடைய விஷயங்களை தூதர்கள் ரொம்ப உன்னிப்பா பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட வீட்டுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரியவங்களா இருந்தோம்னா, நம்ம படிச்சு பாஸ் பண்ணமோ இல்லையோ, கொஞ்சம் வயசுல பெரியவங்களா இருந்திருப்போம், வீட்டுல ஒரு குட்டி பையன் எக்ஸாம் எழுத போறான்னு என்ன பண்ணுவோம், டேய் நல்லா பண்றான் நீங்க சொல்றமே இல்லீங்களா? ஆனா இப்ப தூதர்களுடைய பார்வையில இப்ப ஆதாம் அப்படியே நின்று இருக்க அந்த மிகப்பெரிய ஒரு டெஸ்டுக்கு முன்னாடி அங்க நின்றுட்டு, சோ அங்க டெஸ்ட் இது வந்து பாக்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் தான், ஆனா அனுபவமே இல்ல ஆதாமுக்கு இதேப்பட்ட டெஸ்ட். நம்முடைய பார்வையில் ஜஸ்ட் என்ன, ஒரு கனி சாப்பிட சொன்னாரு வேண்டாம்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நம்மளும் பார்ப்போம். ஆனா அது வந்து அவர் அனுபவமே இல்லாம ஆதாமுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு சோதனை மாதிரி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இந்த சோதனையினுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் விழுந்துட்டார். ஆதாம் விழுந்துட்டார் அப்படின்னா இப்ப இந்த ஒரு தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்கும், தூதர்கள் கூட என்ன பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம வீட்டில் கூடிய ஒரு கடைக்குட்டி பையன் ஃபெயில் ஆயிட்டானா, அந்த குடும்பமே என்ன ஆகும், சஃபர் ஆகும். ஒரு 10th ரிசல்ட் இல்ல பிளஸ் 2 ரிசல்ட் வர்றப்ப எப்படி இருக்கு? சோ இங்க முதல் சிருஷ்டி மனிதர்கள், சோ அவருக்கு வைத்த டெஸ்ட்ல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கீழ்படியாமைக்குள்ள போயிட்டார். இப்ப தூதர்கள் பார்த்துட்டு இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை. அப்போ இந்த வேதனையை அவங்க நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக, சரி எப்படி ஜனங்களை நல்வழிப்படுத்திடணும், எப்படி தேவன் கிட்ட அந்த அட்டோன்மெண்ட் கொண்டு வந்துடணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய மனசுல இருந்துதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அதுக்கு பர்மிட் கூட பண்ண, சரி நீங்க போய் அவங்களை என்ன பண்ணுங்க, சீர் கூட பண்ணுங்க, சரி பண்ணுங்க, முடிஞ்சா உங்களால சரி பண்ண முடிஞ்சா பண்ணுங்கப்பா, பண்ணி நீங்க எங்கிட்ட சேர்த்து வைங்க சொன்னார். ஆனாலும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அது அவங்களால இது பண்ண முடியல. ஆனா இந்த சூழ்நிலையில சோ ஒரு வசனம் நம்ம படிச்சா ஆப்டா இருக்கும், லூக்கா 15th அதிகாரம் 7th வசனம் நம்ம வாசிக்கலாம்.
அதுபோல மனம் மனம் திருந்த அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து
சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்.
அப்போ மனம் திரும்பக்கூடிய ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். இப்ப ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தார், இப்ப அவர் கூட பெண் ஆயிட்டார், விழுந்துட்டார் இல்லைங்களா, கீழ்படி அமைக்குள்ள போயிட்டார். இப்ப பரலோகம் எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். அப்ப இந்த தூதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா எவ்வளவு பார்த்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிச்சுட்டு இருந்த இந்த தூதர்கள் இப்ப அவருக்கு வந்த டெஸ்ட்ல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, விழுந்ததனுடைய விளைவு ரொம்ப சஃபர் ஆகிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ கீழெல்லாம் வர்றாங்க, ஏதோ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ அங்க வாய்ப்பு இருக்கிறது இல்ல. ஆனா இந்த வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட நிறைய டிஸ்கஷன் என்ன இருக்கு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல போயிருக்கும் என்னென்ன விஷயங்கள் அங்க போயிருக்கும் அப்படின்னம்னா, பாருங்க ஒரு சமயம் வந்துட்டு இந்த தூதர்கள் சில சந்தோஷமான செய்திகளை அங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன சந்தோஷமான செய்திகள் அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம், லூக்கா 2:10 நீங்க வாசிக்கலாம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தியை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. இப்ப தூதர்கள் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இது எதனுடைய விஷயங்கள்? இந்த வசனம் மனப்பாடமா தெரியும், யாருடைய பிறப்பினுடைய அறிவிப்பு? இது கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பினுடைய அறிவிப்புக்கு உண்டான வசனம். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய செய்தி அப்படின்னா, அந்த எல்லா ஜனத்துக்கும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும், எல்லா ஜனத்துக்கும் அங்க ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி வந்து தூதர்கள் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, என்ன சந்தோஷம், அது எப்பேற்பட்ட விதமான சந்தோஷம் அப்படின்றது தூதர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல ஜஸ்ட் தூதர்கள் வந்துட்டு தேவனுடைய பணிவிடை ஆவிகளாக இருந்துட்டு அவர் சொல்லக்கூடிய வேலைகள் மாத்திரம் செய்யறவங்களா இருப்பாங்க? கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? தூதர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல ஜஸ்ட் தேவன் போய் நீ சந்தோஷமான செய்தின்னு ஒண்ணு இருக்கு நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றத மாத்திரம் வந்து சொல்லக்கூடிய தூதர்களா இருக்கிறாங்களா இல்லைங்களா? என்ன விஷயங்கள்னா கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். ஏன்னா இவர்கள் பட்ட வேதனை கண்டிப்பா இதெல்லாம் தேவன் அங்க பாத்துட்டு இருப்பாரு. அதே சமயம் இதனுடைய இந்த விழுந்து போன மனுக்குளத்தை மீண்டும் ஜீவனுக்குள்ள கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் பத்தி அநேக பேச்சுக்கள் என்ன இருக்குன்னா அங்க இருந்திருக்கும். சும்மா எடுத்த உடனே நினைச்ச உடனே நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. அப்போ இந்த தூதர்கள் இதெல்லாம் நன்கு தெரிஞ்சிட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தியை நான் என்ன பண்றேன்னா அங்க சொல்ல போறேன் அப்படிங்கிறப்ப, கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பினுடைய அறிவிப்பு தான் அந்த தூதர்கள் அங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த தூதர்கள் சொன்ன விளைவு நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இயேசுனுடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் அந்த அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கை, இது நிமித்தமாக அதாவது விழுந்து போன மனுக்குளத்தை மீண்டும் அங்க தேவன் கூட சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க செஞ்சாங்க. அப்ப என்னன்னா அந்த டிவைன் பிளான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. கர்த்தர் இயேசுடைய அந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், இது நிமித்தமாக ஜனங்கள் அவருடைய சமூகத்தில் சேரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவருடைய தெய்வீக திட்டத்துல அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட பரலோகத்தில் அநேக பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும். எப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னம்னா, அதாவது என்ன இந்த காரியத்தின் நிமித்தமா யார் போவோம், ஏசையானுடைய புத்தகங்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப இதெல்லாம் என்னன்னா நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க போறீங்களா, நீங்க போறீங்களா, நம்மளுக்கு ஜஸ்ட் என்னன்னா அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னு புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் என்ன பண்றேன் போறேன் அப்படின்னு ஜஸ்ட் அவர் சொல்லிடுற. ஆனாலும் இதனுடைய விஷயங்கள் போயிட்டு என்னென்ன சம்பவங்கள் போனா நடக்கும், இது எல்லாம் ப்ராஃபிட்டிக்கா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா முன்னறிவிச்சிருக்காங்க. நீங்க போனீங்கன்னா உங்களுடைய தலைகள்ல முள்முடி சூடுவாங்க இல்லைங்களா, உங்களுடைய விழாவில் குத்துவாங்க. இதெல்லாம் என்னன்னா இந்த சாம்ஸ் 22 நிறைவேறுதலுடைய விஷயங்கள், எல்லா சம்பவங்களும் என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க பதிவாயிட்டு இருக்கு, அந்த பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அந்த பேச்சுக்களுடைய விளைவு தவிர என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கீழே கிளம்பி வரா. இது நிமித்தமா நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்கிறப்ப தான் சொல்றாரு. இதுக்கு வசனம் நீங்க வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 22:14.
அவைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் நேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன்.
சோ என்னன்னா ஒரு விடிவெளி நட்சத்திரம் இல்லைங்களா, அந்த மார்னிங் ஸ்டார் என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல எவ்வளவு கோடி ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. சோ இப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இல்லைங்களா, நமக்கு நல்லா தெரியும் அந்த லோகோஸா இருந்த ஒரு நிலைமையில இருந்து. சோ இந்த பரலோகத்தினுடைய நிலைமை விட்டு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க கீழே இந்த பூமிக்கு இந்த விழுந்து போன ஜனங்கள் மத்தியில வாழ்வதற்காக தன்னுடைய அந்த மேலான நிலைமை விட்டுட்டு கீழே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க கீழே வர்ற அங்க கீழே வந்தாலும் ஒரு 9 என்ன ஆகலன்னு கேட்டீங்கன்னா, அவர் பரலோகத்திலயும் இல்ல பூமியிலையும் இல்ல. சோ 9 மந்த்ஸ் காணும். இந்த 9 மந்த்ஸ் காணும்னா தூதர்கள் தேடி இருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா தூதர்கள் யாருடைய யாருடைய சிருஷ்டிப்பு? கர்த்தர் இயேசுனுடைய சிருஷ்டிப்பு. தன்னுடைய குரு இல்ல தன்னை சிருஷ்டித்தவர் அவரை காணும். ஒரு 9 மந்த்ஸ் காணும், எங்கேயும் காணும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்திருக்கும், என்ன விஷயங்கள், இவர் எங்க போயிட்டாரு, எப்ப வருவார். சோ ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனா இந்த ஆச்சரியத்தினுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், ஒரு 9 மந்த்ஸ் தான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு சின்ன பெத்லகேமில் வந்துட்டு ஒரு சின்ன குடியில் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்க, ஒரு சின்ன குழந்தைய அங்க பிறக்கிறப்போ இவங்களுக்கு மீண்டும் சந்தோஷம். ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன்னு சொன்னாங்களே, அதே விதமான சந்தோஷமான செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட் அண்ட் ஆன் த எர்த் பீஸ். என்னன்னா பூமியில உள்ள ஜனங்களுக்கு சமாதானம் சொன்னாங்க. ஏன்னா கத்ராக இயேசு என்ன பண்ணிருக்காரு, இப்போ பிறந்திருக்கிறாரு அப்படின்ற செய்தியை அங்க தூதர்கள் அங்க சொல்றப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்குது. அப்ப சொன்னாங்க, என்ன நான் பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சமாதானம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு பிறந்த உடனே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சமாதானம் வந்துருச்சா? சமாதானம் வந்துருச்சா? சோ சமாதானம் வரல. அன்னைக்கு தூதர்கள் சொன்னாங்க அங்க சமாதானம் அங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில என்ன பண்ணியாச்சு, பிறந்துட்டார். கலக்கம் இருந்துட்டு இருக்குது, இந்த கலக்கத்துக்கு முடிவு கட்டுவதற்கு ஒரு சமாதானம் வேணும். சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பூமியில பிறந்துட்டார். இதையெல்லாம் அன்னைக்கு அந்த தூதர்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை அங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வசனம் நீங்க வாசிக்கலாம், லூக்கா 2:14.
உன்னதத்தில்
இருக்கிற தேவனுக்கு மகிமையும், அதே சமயம் பூமியிலே சமாதானம், அப்புறம் மனுஷர் மேல் பிரியம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது முழுக்க முழுக்க அதாவது தேவனுக்கும் அந்த மனு குலத்துக்கும் இருந்த பிரிவினையை இவர் என்ன பண்ண போறாரு கேட்டீங்கன்னா, நீக்க போறார். அந்த பிரிவினையை நீக்கி ஒட்டுமொத்த மனு குலத்தையும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த அட்டோன்மெண்ட் டேல இல்லீங்களா, அந்த பாவ நிவாரண நாளுடைய பலியில் நிமித்தமாக அவர் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை மீண்டும் தன் பக்கத்துல அங்க சேர்த்துக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு சமாதானம் அங்க இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது எல்லா தூதர்கள் அவங்க இன்னைக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அங்க அறிவிச்சுட்டு அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தூதர்களுடைய விஷயங்கள் எடுத்துட்டோம்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் பார்த்துட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்கு துக்கமும் இருக்கும். இதையெல்லாம் அப்போஸ் நான் இங்க பவுல் நன்கு தெரிஞ்சுட்டேன். அதனாலதான் நான் தூதர்களுக்கும் ஜனங்களுக்கும் நான் என்ன ஆயிட்டேன்னு சொல்றேன், வேடிக்கை ஆயிட்டேன். நல்ல விஷயங்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. எல்லா உற்று பார்க்கக்கூடிய தூதர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும், இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், பேசக்கூடிய பேச்சுகள், செய்யக்கூடிய செயல்கள், சோ நம்ம யோசிப்பார். சோ எல்லா விஷயங்களும் அங்க இருந்துட்டு இருக்கு. சோ ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், 1 Corinthians 4:9.
எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் என்ன ஆயிடுச்சு, வேடிக்கையாயிடும். என்னன்னா எல்லா விஷயங்களையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்கள், இன்னைக்கு அவருடைய டிசைபிள்ஸ்னுடைய வாழ்க்கைகள், அதே சமயம் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை, இது எல்லா விஷயங்களையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்க பாத்துட்டு இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் பர்டிகுலரா கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை அவங்க என்ன பண்ணிருந்திருப்பாங்க, ஒவ்வொரு நிமிஷங்களையும் கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா தன்னை சிருஷ்டித்தவர், அப்போ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அங்க பாத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவருக்கு அநேக உபத்திரவங்கள் அவருடைய அந்த 33 வருட வாழ்க்கையில, எஸ்பெஷலி அந்த 3.5 இயர்ஸ் என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா இருந்துட்டு இருந்தது. அந்த 3.5 வருஷ வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள், நிந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சமயம் சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் என்ன பண்ணுவேன் வந்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா, அவர் பக்கத்திலேயே தான் இருக்காங்க. ஜஸ்ட் அவர் பார்த்து ஒரு கண் அசைவு மாத்திரம் செஞ்சாருன்னா என்ன நடக்கும், அங்க ரோமன் சோல்ஜர்ஸ் ஒருத்தரும் நிக்க முடியாது இல்லைங்களா, கிட்ட கூட இருக்க முடியாது. அப்ப அவர் ஜஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நீ போங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க, ஏன்னா ஒரு தூதரனுடைய பவர் நம்ம படிச்சிருக்கோம், 1,85,000. யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த 12 லேகியோன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 12 லேகியோன் ஒரு லேகியோன் 5,000 ஓகே. அப்ப 6,000 யோசிச்சு பாருங்க, 72,000 இல்லைங்களா, 72,000 பேர் அப்படின்னா இன்ட்டு 1,85,000 என்னாச்சு, கணக்கு போடுறக்கே நமக்கு சாயங்காலம் ஆயிரும் இல்லீங்களா. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு வல்லமை உள்ள தூதர்கள் கூட யார் பக்கத்தில் இருக்காங்க கேட்டீங்கன்னா கத்தர் இயேசுனுடைய பக்கத்தில் இருக்காங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்க, சைலண்டா நின்று இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் உத்தரவு, நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருப்பான், இதுதான் அவங்களுடைய உத்தரவு. சோ ரொம்ப காமா அங்க நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லாமே பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா பக்கத்துல இருந்தாலும் கூட எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் இல்ல, ரொம்ப சைலண்டா அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த ஒரு தூதர்களுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ வசனம் நம்ம வாசிக்கலாம். 26 மத்தேயு 53 வசனம்.
நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா?
பாத்தீங்களா, நான் இப்ப என்னுடைய பிதா கிட்ட கேட்டுட்டேன்னா அவர் என்ன பண்ணுவார், எனக்கு கண்டிப்பா அந்த ப்ரொடெக்ஷன் கொடுப்பார். ஏன்னா இது எல்லா விஷயங்களும் வச்சுதான் தாவீது அன்னைக்கு எழுதினார். அதாவது உடைய தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, கல்லில் இடராத படிக்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பாதுகாத்துக்குவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய வீட் மெம்பர்ஸுக்கு இவ்வளவு வார்த்தைகளை நம்ம எடுத்துட்டு இருக்கிறோமே, கத்திரேசுக்கு இந்த வார்த்தை பொருந்தமா பொருந்தாதா? தூதர்கள் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா? சோ யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா அங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அங்க ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அநேக இடங்கள்ல கத்திர இயேசுக்கு மாரல் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னென்ன சமயத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யறார். அந்த அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சா இந்த அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏன்னா இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வேலை செய்யக்கூடியவர்களா இருந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கட்டளை தான், அந்த கட்டளையில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வேலைகளையும் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சில சமயங்கள்ல வந்துட்டு கத்தர் இயேசு வந்து நடந்து போயிட்டு இருப்பார், கல்லெடுத்து அடிக்கணும்னு ஜனங்களுக்கு தோணும், எடுத்து அடிப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிடுவாங்க, மறைஞ்சிருவாங்க. சோ என்னன்னா இதெல்லாம் வந்து தூதர்கள் கேட்ச் பண்ணிடுவாங்க. அப்பவே இதெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. நமக்கு என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டீங்கன்னா சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியறதில்ல. ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கத்தர் இயேசுவை அங்க ஒரு பாதுகாவலா அங்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாதுகாவல் எல்லாமே எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்பாயிண்டட் டைம் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த பாதுகாவல் வந்து கர்த்தர் இயேசுக்கு அங்க கிடைச்சிட்டு இருந்தது. அது குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த போது இந்த பாதுகாவலை கூட என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்தார் இல்லைங்களா. இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த ஒரு பாதுகாவல் எடுத்ததுனாலதான் சொல்றார் என்னுடைய வேலை வந்தது. ஏன்னா இல்லாட்டி என்ன பண்ண முடியாது. அது வரைக்கும் ஜனங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, எவ்வளவோ டைம் அடிக்கிறதுக்கும் அங்க தள்ளி விடுறதுக்கும் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க. சோ என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் இயேசுவை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அது ஒரு டைம் இல்ல. ஆனா இப்போ அந்த ஒரு டைம் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வேலை வந்ததுன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா என் தேவனே ஏனனை கைவிட்டேன். சோ இது வரைக்கும் அவருக்கு வேண்டிய எல்லா பாதுகாவலும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்குது. அதே சமயம் இப்ப தேவன் கூட கைவிடக்கூடிய நிலைமை, தூதர்களுடைய கை அந்த தூதர்களுடைய சப்போர்ட் கூட இல்ல, எந்த விதமான ஒரு நிலைமை இல்லாத படிக்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கர்த்தர் இயேசு அங்க இருந்துட்டு இருக்கிறார். அதே சமயம் கர்த்தர் இயேசு இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டார். அவருக்கு வந்த சோதனைகள் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. அங்க பர்டிகுலரா யார்கிட்ட போறாருன்னு கேட்டீங்கன்னா பிலாத்து கிட்ட போறார். அந்த பிலாத்து கிட்ட போன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். நம்ம அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 19 வசனம் 10-11 ரெண்டு வசனங்கள் நம்ம வாசிக்கலாம்.
அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா?
பாத்தீங்களா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க, உன்னோட மரணம் சரி உன்னோட ஜீவன் சரி யாருக்கிட்ட இருக்குது? என் கையில் இருக்கு. பிலாத்தினுடைய பேச்சு பாருங்க, பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் என்ன பதில் சொல்றாரு, கர்த்தர் இயேசு அதிகாரம் வந்து யார்கிட்ட இருந்து வருது? இது தேவன் கிட்ட இருந்து வரல. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நீ நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணு பண்ண முடியாது. தேவன் இது எனக்கு அனுமதிச்சார் அப்படின்னா என்ன ஆகுது, கண்டிப்பா நடக்கும். சோ இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா தேவன் என்ன பண்ணார்னு கேட்டா பர்மிட் பண்ணார் இல்லைங்களா. அந்த ஒரு அவர் மரணத்துக்குள்ள போறதுக்கு கூட அங்க பர்மிஷன் கொடுத்தாரு. சோ அவருடைய வார்த்தைகள் கூட நம்ம பார்க்கிறோம், என் தேவனே ஏனனை கைவிட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றப்போ இந்த தூதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிப்பார். நமக்கு தெரியாது கர்த்தர் இயேசுனுடைய மரணம் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தெரியல நமக்கு. ஆனா இந்த தூதர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, லைவ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லீங்களா. அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், கர்த்தர் இயேசு அங்க பிறக்கிறப்போ சந்தோஷம் இல்லீங்களா, அறிவிக்கிறப்போ சந்தோஷம், இங்க கர்த்தர் இயேசு மறிக்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளவு தாங்க முடியாத வேதனைகள் அவங்களுடைய லைஃப்ல இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இவ்வளவு வேதனைகளையும் தாங்கிட்டு அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பொறுமையா நின்று இருக்காங்க. ஒரு பிரகாசம் உள்ள விடுவெளியாக இந்த பூமி மேல் வந்தவ, இப்ப அந்த பிரகாசம் உள்ள விடுவெளி என்னாச்சு, மறிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு பெரிய வெளிச்சம் இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, மறைஞ்சிருச்சு அப்படின்னா இது எல்லாம் அந்த தூதர்கள் எந்த அளவுக்கு அந்த மன வேதனைப்பட்டிருப்பாங்க, அதே சமயம் அவர்களுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருந்தது, அவர்களுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். அப்போ இந்த தூதர்களுடைய மனநிலை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்ப தூதர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட ஜனங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் இல்லைங்களா. ஜனங்களுக்கு இப்ப பர்டிகுலரா நம்ம யார் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசுக்கு தன்னுடைய வாழ்நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எந்தெந்த காலப்பகுதிகளில் நடக்கும், இதெல்லாம் அவர் கணிந்துன்னா அவருக்கு அழகா தெரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள், அதே சமயம் அந்த ஒரு முன்ன எழுதப்பட்டிருக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. சோ அதனாலதான் சொல்றாரு, மோசே முதற்கொண்டு இருக்கக்கூடிய அங்க தீர்க்க தரிசிகள் எல்லா விஷயங்களும் பேசினத அவருடைய மனசுல அங்க இருந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த ஒரு விஷயங்கள் அங்க இயேசுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அங்க தூதர்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற விஷயங்கள் என்ன பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சோ ஜஸ்ட் இவர்களுடைய வேதனை எவ்வளவு நாள் தான் இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு நாள் தான் இருந்தது இவங்களுடைய வேதனை, இந்த தூதர்களுடைய வேதனை கூட கொஞ்ச நாள் ஜஸ்ட் 3 days தான். அந்த 3 நாளைக்கு அப்புறம் அவர்கள் அடைஞ்ச சந்தோஷம் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷங்களை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். அந்த டூம்ல இருக்கக்கூடிய அந்த கல்லை புரட்டுறதுக்கு ஜனங்கள் எல்லாம் உன்னிப்பா பார்த்துட்டு இருப்பாங்க, அங்க ஒண்ணும் உள்ள காணும். ஆனா தூதர்கள் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, எவ்வளவு வாஞ்சி அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, என்னாச்சு நம்முடைய ரட்சகர், என்னாச்சு நம்முடைய குரு, என்னாச்சு இல்லைங்களா, நம்மை சிருஷ்டித்தவருடைய நிலை என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என்னாச்சுன்னு கேளுங்க, கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு அங்க கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், எபிரேயர் 3:3
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறதாய், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உணர்ச்சியில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாதத்திலே உட்கார்ந்தார்.
பாத்தீங்களா, யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் அந்த ஸ்லாக்கியம் என்ன ஆகல, இல்ல அவர் தேவனுடைய குமாரன் தான், அங்க இருக்கப்பவும் சரி இங்க பூமிக்கு வந்தப்பவும் சரி, ஆனா அவருடைய வலது பாரிசத்தில் விட்டுக்கூடிய வாய்ப்பு என்னாச்சு, இப்போ இந்த மரணம், இந்த மரணத்திலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பக்கத்துல இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதா கிடைக்கல கர்த்தர் இயேசுக்கு. சோ அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்க கர்த்தர் இயேசுக்கு அங்க கிடைச்சத நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் அங்க தூதர்கள் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சோ இன்னொரு வசனம், சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:1-6 நம்ம வாசிக்கலாம்.
வாரத்தின் 1st விழிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னல் போலும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா அங்க அறிவிச்சுப்பாங்க, அவர் சொன்னபடியே என்ன பண்ணிட்டார், அங்க உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி அங்க தூதர்களுக்கு மீண்டும் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க கிடைச்சது. சோ அந்த மரணம் தூதர்களால தாங்க முடியாத ஒரு வேதனை, அதே சமயம் அவருடைய உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கு அங்க கொடுத்தது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வியூ நம்ம பார்த்திருக்கோம். இப்ப செகண்ட் வியூ நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா பார்ப்போம். இந்த வியூ யாருது அப்படின்னா, அதாவது விழுந்து போன தூதர்கள் மற்றும் அவருடைய தலைவர் இல்லைங்களா, அதாவது சாத்தான், இவர்களுடைய பார்வை எப்படி இருக்கு, கர்த்தர் இயேசுனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இவர்களுடைய பார்வையில எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ ஆரம்ப காலங்கள்ல கர்த்தர் இயேசுவும் இந்த ஒரு லூசிபரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா, பரலோகத்துல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு சில காலங்கள் இருந்தாங்க, ஆனா சில காலங்கள் இருந்தாலும் கூட இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தேவனுடைய தெய்வீக திட்டங்களுக்கு விரோதமாக ஜனங்களை வழி நடத்துகின்ற பொழுது முதல் முதல் ஒரு எனிமிட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேட் ஆச்சு இல்லைங்களா, ஒரு பகைமை உணர்வு அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப பகைமை உணர்வு ஸ்டார்ட் ஆயிட்டு யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷம் நட்போம், ஆனா இப்ப தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான காரியங்கள் ஈடுபடுகின்ற பொழுது சோ இவருக்கும் அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சில கான்ஃபிளிக் அதுல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பகைமை என்னாச்சுன்னா அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு பகைமை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க யோசிச்சு பாருங்க, இப்போ பரலோகத்துல மிகப்பெரிய ஒரு நிலைமையில ரெண்டு பேருமே இருந்துட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த ரேங்க்ல இருந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, கத்திரி தேவன் அங்க பிதாவாகிய தேவன் நெக்ஸ்ட் கத்திரி இயேசு நெக்ஸ்ட் இவர் இருக்கிறார் இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்துட்டு இப்ப தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக ஜனங்களை வழி நடத்துவதற்கு இப்போ லூசிபர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா திட்டம் போட்டார். அப்ப திட்டம் பண்ணாலும் சோ இப்ப என்னாச்சு அப்படின்னா இது எல்லாம் பாத்துட்டு இருக்காரு, இதெல்லாம் பாத்துட்டு தேவன் கூட என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு கேட்டீங்கன்னா பொறுமையா தான் என்ன பண்ணார் இருந்துட்டு இருந்தார். சரி ஓகே இருக்கலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இதே நிலைமையில் தான் அங்க இருந்துட்டு இருந்தார். இப்போ இந்த மனிதர்களை வழி நடத்துவதற்கு இப்ப அங்க கீழே வர்றார். அப்ப கீழே வந்தாலும் கூட சோ தேவன் ஏன் இவர் கீழே அனுப்பிச்சார், ஒரு நன்மை ஜனங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சாரா இல்ல இவர் வந்துட்டு மேல இருக்க கூடாது கீழேதான் இருந்தா பெஸ்ட் நினைச்சாரா? லூசிபர் நன்மை நடக்கணும் தான் அனுப்பிச்சிருப்பார், ஆனா நன்மை நடக்கணும்னு நினைச்சிருந்தாலும் கூட சோ இவருடைய மனநிலை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை போயிட்டு சோ ஜனங்களை வழி விலகி வச்சார். இப்ப இவர் தான் கீழே வந்தாரு ஜனங்களை வழி விலகி போக வைக்கிறதுக்கு தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். இப்ப ஜனங்கள் முழுக்க எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பாவம் அந்த ஒரு மோசமான வழிகள்ல அங்க போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப கர்த்தர் இயேசு இந்த பூமியில பிறக்கிறார். இப்ப கர்த்தர் இயேசு பூமியில பிறக்கிறப்போ இந்த விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா பாத்திருப்பாங்களா சாத்தான் பாத்திருப்பாரா மாட்டாரா? இப்ப அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த விழுந்து போன மனுக்குலத்தை சீர்பொருந்துவதற்கு அல்ல விழுந்து போன மனுக்குலத்தை இல்ல நல்லபடியா ஜனங்கள் இருக்கிறப்பே நான் உங்களை வழி நடத்துறதுக்கு வந்தேன், நான் எங்கிருந்து வந்தேன்னா பரலோகத்திலிருந்து வந்தேன். அப்படி பரலோகத்திலிருந்து வந்தாலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களை வழி நடத்துறது எனக்கு என்ன ஆகல பிடிக்கல. ஆனா இப்போ இவர் என்னை காட்டிலும் மேலான நிலைமையில் இருந்துட்டு அங்க பரலோகத்திலிருந்தவர் மீண்டும் இப்ப எங்க வந்திருக்காரு பூமியில வந்திருக்காரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கீழே பூமிக்கு வந்தேன் இந்த வேலை எனக்கு பிடிக்கல ஆனா இதே சார்ஜ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு இன்னொருத்தர் வந்திருக்காரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? என்னன்னா இப்ப நான் ஒரு இடத்துல போய் டியூட்டி ஜாயின் பண்றேன் அந்த வேலை எனக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பிடிக்கல. இப்ப என்னை காட்டிலும் பெரிய ஒருத்தர் போய் அந்த வேலையில ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு வச்சுக்கோங்க என்னுடைய பார்வை எப்படி இருக்கும், எனக்கே இந்த வேலை பிடிக்கல சொல்றோம் இல்லைங்களா, எனக்கே இந்த வேலை பிடிக்கல நீ அவ்வளவு அதுக்கு மேல பேச மாட்டோம் இல்லைங்களா. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இங்க கீழே வந்திருக்கிறாரு. இது அங்க சேட்டனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா நானே அந்த ஒரு வேலையை தகுதின்னு நினைக்கல பட் இவர் ஒரு தகுதியான வேலை நினைச்சு என்ன பண்ணிருக்காருன்னா கீழே வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பார்வைகள் பார்த்துட்டு இருக்காரு. பார்வைகள் பாக்குறது மாத்திரம் இல்ல சில முக்கியமான வேலைகள் அங்க செஞ்சார். என்னென்ன வேலைகள் செஞ்சாருன்னா கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடியே சில தந்திரமான வேலைகளை செஞ்சார். என்ன தந்திரமான வேலையை செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு கிட்ட சைலண்டா போயிட்டு சொல்றார், சைலண்டா காதுக்குள்ள போயிட்டு சொல்றாரு உன்னுடைய மனைவிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஆனா அந்த பொண்ணு எப்படி இருக்கு கன்சீவா இருக்கு சோ நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு பாருங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டோம்னா அந்த சாட்டனுடைய அந்த ஒரு வஞ்சகம் எப்படி எல்லாம் ஜனங்களை அங்க கவுத்தி எடுக்கணுமோ அதெல்லாம் ஆரம்ப காலங்கள்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க செஞ்சிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இது யோசேப்பு கிட்ட நடந்த ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. நெக்ஸ்ட் அந்த ஞானிகள் இடத்துல ஞானிகள் கிட்ட போயிட்டு கூட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இப்ப அங்க யார் நடந்துட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஏரோத ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஆனா பிறக்கக்கூடிய ஒரு ராஜாவா இருப்பார் அப்படின்னு இந்த விஷயங்கள் வந்து ஞானிகள் அங்க போயிட்டு ஏரோது கிட்ட சொல்றப்போ ஏரோது என்னாச்சு இந்த ஒரு சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க நம்முடைய சாம்ராஜ்யம் போயிட்டு இருக்குது ஆனா இனி ஒருத்தர் பிறக்க போறார் அவர் பிறந்துட்டாரு உங்களுடைய சாம்ராஜ்யம் என்ன இல்லாம போயிரும் அப்படின்னு சொன்னா இவர் என்ன ஆயிட்டாருப்போ அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணியாச்சு இப்போ அன்னைக்கு ஏரோதனுடைய நாட்கள்ல அதே சமயம் அங்க பார்வனுடைய நாட்கள்ல இந்த சம்பவங்கள் எல்லாமே என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்திரீனுடைய வித்தினுடைய விஷயங்கள் தொடர்ந்து என்ன ஆயிட்டு இருக்குது வந்துகிட்டே இருக்கு யாரு நமக்கு விரோதமா யார் எழும்பிடுவா அப்படின்ற ஒரு விஷயங்கள் அங்க இருந்துட்டே இருக்குது. சோ இப்போ இந்த ஒரு சம்பவத்துல அதாவது ஏரோது கிட்ட சில ஆலோசனைகள் சொல்லிட்டு அங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகளை அங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு உண்டான குழந்தைகளை அங்க கட் பண்றதுக்கு அந்த ஒரு ஆர்டர் அங்க கிடைக்குது. சோ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்டனுடைய அந்த ஒரு பிளான் அவரு போட்டுக்கிட்ட பிளான் இது. ஆனா எல்லா பிளானும் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தேவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, அருமையான ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கார். ஆனா அந்த திட்டத்துக்கு விரோதமா யாரும் திட்டம் போட்டாலும் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா இதெல்லாம் போயிட்டும் கூட கத்திர இயேசுக்கு வந்த இத பிறப்புக்கு முன்னாடியே இருந்து வந்த சோதனை இதெல்லாம் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு பேப்டிசம் வரைக்கும் வந்துட்டார் இல்லைங்களா. அந்த 30வது வயசுல ஜோர்டான்ல போயிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பேப்டிசம் எடுக்கிறார். இவ்வளவு நாளும் யோசேப்பு கிட்டையும் ஏரோது கிட்டையும் ஞானிகள் கிட்டையும் பேசிட்டு இருந்தவரு, இனி தனிமட்ட இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தா செட் ஆகாது, இப்ப நம்ம என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் அட்டாக் கொடுக்கலாம். பவுலஸ்லாம் நம்ம மீட் பண்ணலாம், எப்படி வரா இருப்பாரு. இப்ப இன்னொருத்தர் மூலியமா வந்தவருக்கு பிரச்சனை வந்துட்டு இருந்தது, இப்ப பவுலஸ்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அட்டாக் கொடுக்குறாரு. சோ அந்த அட்டாக்னுடைய விஷயங்கள் கூட நமக்கு நல்லா தெரியும். வசனம் நீங்க வாசிங்க, அதாவது மத்தேயு 3:17 வசனம்.
அன்றியும்
நேசகுமாரன் என்ன பண்ணதில்ல, யாருக்கும் சொன்னதும் இல்ல கேட்டதும் இல்ல. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய விஷயத்துல ரொம்ப அலர்ட் ஆயிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு, அந்த கரையேறி வந்த உடனே அவருக்கு என்னதான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா சோதனைகள். அந்த சோதனைகள் கூட சாதாரணமான சோதனைகள் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்காரு, எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்காரு, அந்த ஒரு 40 days எப்படி இருக்காரு இல்லைங்களா, நல்ல ஒரு உபவாசம். ஆனா இந்த ஒரு உபவாசம் இருக்கிறப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சில பலவீனங்கள் ஏற்படும் சரீரத்தில் இருந்து பலவீனங்கள். அந்த பலவீனங்கள் ஏற்படுறப்ப என்ன பண்றாரு கேட்டீங்க, கரெக்டா அட்டாக் கொடுக்குறாரு. ஏன்னா இது வந்து சாத்தானுடைய தந்திரம், எப்பவுமே நம்முடைய பலவீனத்துல கை வச்சு நம்மளை கீழே விளைவிக்கிறது சாத்தானுடைய தந்திரம். ஆனா தேவன் அப்படி இல்ல, நம்ம என்ன பவர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதுல டெஸ்ட் பண்ணி நம்மளை என்ன பண்ணுவாரு கேட்டீங்க, எஜுகேட் பண்ணுவார். சோ இதுதான் சாத்தானுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா. அதாவது நம்முடைய பலவீனத்துல சாத்தான் என்ன பண்ணுவார்னா சோதனை வச்சு கீழே விலக வைப்பார். ஆனா தேவன் நம்மளுக்குள்ள என்ன இருக்குதோ அதையே நம்ம அதிகப்படுத்திக்காக அதுல சோதனை வச்சு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நம்மள மேல கொண்டுவார். ஏன்னா அந்த சோதனையில தேவன் நம்மளுக்கு வச்சார் அப்படின்னா இருக்கக்கூடிய பலவீனத்துல சோதனை வச்சார்னா ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. சோ அப்படி தேவன் அவங்க பண்றது இல்ல, மாறாக எதிராளி பிசாசானவன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா நம்முடைய பலவீனத்திலே சோதனை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க செய்யறத நம்ம பார்ப்போம். அப்ப அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது அந்த பசி, அந்த பசியினுடைய கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு சோதனை வைக்கணும் அப்படின்னா இந்த கல்லுகளில நீங்க என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி சாப்பிடுங்க. ஏன்னா அப்ப தேவையா இருந்தது, அந்த பலவீனத்தில் இருக்க சாப்பிடணுன்ற ஒரு இது இருக்கும். ஆனாலும் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டேன், இல்ல முடியாது. நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவர் என்ன பண்ண போறாருன்னா தண்ணீரை திராட்சை ரசமா மாற்ற போறார். தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அந்த கற்களை அப்பங்களாக சாப்பிட முடியவே முடியாது, முடியும் முடியும். இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த லாபத்திற்காக தன்னுடைய சரீரத்தினுடைய தேவைகளுக்காக எந்த சூழ்நிலும் தேவனுடைய வல்லமையை அவர் என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்துறதில்லை. இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம், தன்னுடைய பர்சனல் தேவைக்காக தன்னுடைய சரீரத்தினுடைய தேவைகளுக்காக தேவனுடைய வல்லமே என்ன பண்றதுன்னு வீணா பயன்படுத்துறதே இல்ல. முடியும் அவர்னால கண்டிப்பா தாங்க தண்ணீரை வந்து திராட்சரசமாக்குறாரு, அநேக அற்புதங்கள் செய்யறாரு, கண்டிப்பா இந்த வேலையில கூட அவர்னால கண்டிப்பா அங்க செஞ்சிருக்க முடியும். சோ இவர் அங்க அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் அங்க எடுக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் இந்த சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதாவது பெரிய ஒரு இடத்துல இருந்து போயிட்டு நான் கீழே தள்ளி விடுறேன், உன்னுடைய தூதர்கள் உங்களை தாங்குறாங்களா இல்லையா பாருங்க, இதெல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் வச்சு அவர்களுக்கு சில சோதனைகள் கொடுக்கிறார். ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா வசனத்தின் மூலமாக அவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அங்க ஸ்டாப் பண்றாரு. இதெல்லாம் என்னன்னா முழுக்க முழுக்க சத்தியத்தினுடைய அடிப்படையிலேயே சோதனை, சத்தியத்தை வைத்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க ஜெயம் கொள்ளக்கூடியவராக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த ஒரு சோதனைகள் எல்லாமே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது அவர் அங்க ஓவர் கம் பண்றாரு, அவருக்கு ஏற்பட்ட எல்லா விதமான சோதனைகளையும் அங்க ஓவர் கம் பண்றாரு. ஃபைனல் டெஸ்ட் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இனி நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்ன பண்ணிடலாம், பணிந்துக்கோ. ஏன்னா இந்த உலகமே யாருடைய உலகம், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது, நான் இது உனக்கு என்ன பண்றேன். ஆக்சுவலி இந்த உலகம் யாருடையது யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் முழுக்க வந்து அவருடைய தான். ஆனா இப்ப இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இது என்னோட தேசம் கொஞ்ச நாள் உனக்கு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன். ஆனா இது கூட அவர் என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா அங்க சரி வர்றது இல்லை. சோ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சோ பெரிய ஒரு விஷயங்கள் அங்க நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாத்திலயும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க ஓவர் கம் பண்றது நம்ம ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் சரி இப்ப யார்கிட்ட போலாம் அப்படின்னு அவருடைய பார்வை அங்க போகுது அப்படின்னா, ஏன்னா சாத்தான் வந்து ஒவ்வொரு நிமிஷங்களையும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல இவர் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கீழே விட வைக்கணும், ஏதோ ஒரு விதத்துல கீழே விட வைக்கணும் இப்படின்ற ஒரு பார்வை அங்க போயிட்டு இருக்குது. சோ இப்போ அந்த பேப்டிசம் விஷயங்கள் அந்த சோதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் இங்க வந்துறாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மூன்றரை வருஷத்தோட எண்டுக்கு வந்துறாரு. எங்க வந்துறாருன்னா, இப்ப பர்சனலா அட்டாக் பண்ணி பார்த்தாரு, மற்ற ஜனங்கள் கிட்ட அட்டாக் பண்ணி பார்த்தாரு, இப்ப யாருக்கிட்ட வர்றாரு கேட்டீங்கன்னா, அவர் கூட க்ளோஸா இருக்கக்கூடிய ஜனங்கள் கிட்ட நம்ம உள்ள போயிட்டோம்னா இவர் என்ன பண்ணலாம், ஈஸியா கவுத்தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். இப்ப அப்படி பிளான் பண்றப்பதான் யார் மாற்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் தெரியும், யூதாஸ் இல்லைங்களா. அப்போ கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி பந்தி, அந்த பந்தியில யாரெல்லாம் இருந்தாங்க, பன்னிரண்டு பேர் இருந்தாங்க, வேற யாராவது இருந்தாங்களா, வேற யாராவது இருந்தாங்களா இல்லைங்களா. அவரு கூட அங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த லாஸ்ட் சப்பர்ல அவரு கூட இருந்திருக்காரு, அவரு கூட இருந்தாரா அப்படின்னு. ஆமா வசனம் படிங்க நீங்க, லூக்கா 22 அதிகாரம் 3 வசனம் நீங்க வாசிக்கலாம்.
அப்பொழுது பன்னிரில் ஒருவனாகி யூதாஸ் என்னும் மறுவேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான்.
பாத்தீங்களா, அங்க யூதாஸ் அங்க இருக்கிறாரு, யூதாசுக்குள் இப்ப யாரு போந்துட்டா, இப்ப அந்த டேபிள்ல யாரெல்லாம் உட்காந்து இருக்கா இல்லீங்களா, முழுக்க வந்துட்டு யாருடைய கண்ட்ரோல்ல சாத்தான் உட்காந்து இருக்கா அப்படின்னு. மன்னிக்கணும், யூதாஸ் உட்காந்து இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாட்டனிங் பவர்ல முழுக்க அங்க உட்காந்து இருக்க. அதனாலதான் இந்த பந்தி இவர் எப்ப முடிப்பார், நம்ம எப்ப வெளிக்கிழமை, இதே எண்ணம் தான் அங்க யூதாஸ்குள்ள ஓடிட்டு இருந்த விஷயங்கள். அங்க துணிக்கை வாங்கணும்னு அவர் உடனே என்ன பண்றாரு, அங்க கிளம்பி போயிட்டு. அப்ப என்னன்னா, இந்த ஒரு லாஸ்ட் சப்பர்ல கூட இங்க யார் இருந்துருக்கா அப்படின்னா, இங்க யூதாஸ்குள்ள இங்க சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்துட்டு இருக்க. அதே சமயம் இந்த ஒரு யூதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த விதத்துல கர்த்தர் இயேசுவை அங்க காட்டி கொடுக்கறாருன்னு நமக்கு தெரியும். நான் யாரையும் முத்தமிடுகிறேனோ அவர் தான், நீங்க என்ன பண்ணிக்கோன்னா புரிச்சுக்கோங்க. இதுதான் அவர் காட்டி கொடுத்ததனுடைய விஷயங்கள். அதே சமயம் இந்த ஒரு உலக சரித்திரத்திலேயே என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வஞ்சகம் இல்ல துரோகம் அப்படின்னா எதாத்தான் இருக்குன்னா, கர்த்தர் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தது தான். வேற பெரிய வஞ்சகம் துரோகம் எல்லாம் வேற எதுக்கும் கம்பேர் பண்றதே இல்லை. அது எப்படின்னா, கூடவே இருக்கக்கூடிய யூதாஸ் என்ன பண்றாரு, இப்போ ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கு இல்ல, குறைச்சலான அமௌண்ட்டுக்கு என்ன பண்றாரு, ஒரு அடிமையினுடைய விலைக்கு என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசுவை அங்க காட்டி கொடுத்துறாரு. அப்ப இதெல்லாம் மேலை நாடுகள்ல எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் நம்முடைய தேசங்கள்ல நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் என்னது பண்ணிட்டாருன்னா, அவனை முதல குத்திட்டான்டா. முதல குத்திட்டான என்ன அர்த்தம், முதுகுல குத்துறது இல்ல, பட் ஏதோ வேலையை செஞ்சுட்டேன், எனக்கு பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டான், குடி வச்சுட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி மேலை நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, யூதாசனுடைய முத்தம் குடுத்துட்டான் அப்படின்னு, என்னது வஞ்சகம் பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான், இதுதான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் அங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, யூதாஸ் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, அந்த முத்தம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு அன்பு தெரிவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, காட்டி கொடுக்கறதுக்கு, அது ஒரு நல்ல மனுஷனை காட்டி கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வேலையை அங்க செஞ்சுக்கிட்டார். சரி, இப்ப செஞ்சது அது மாத்திரம் இல்ல, அங்க மாத்திரம் ஸ்டாப் ஆகல. இப்ப நெக்ஸ்ட் எங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் பிடிச்சாச்சு, பிடிச்சிட்டு நேரம் எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலாத்து கிட்ட எடுத்துட்டு போறாங்க. பிலாத்து கிட்ட எடுத்துட்டு போனா, பிலாத்தினுடைய மனசுல முழுக்க என்னதான் இருக்குது, கர்த்தர் இயேசுவை சிலுவையில போட்டணுமே அப்படின்னு நினைச்சிருக்காரா பிலாத்து, என்ன ஏதோ ஒரு விதத்துல இந்த மனுஷனை என்ன பண்ணிடணும், காப்பாத்தணும் காப்பாத்தணும், அப்படித்தான் பிலாத்தினுடைய மனசுல போயிட்டு இருக்குது. அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கிறத இப்ப சேட்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஏப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு நான் நிறுத்தி இருக்கிறேன், நீ என்ன ரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு பார்வை அங்க போனோம்னா, பிலாத்துக்கு முழுக்க வந்து என்ன ஒரு நிலைமையில் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த மனுஷன் என்ன பண்ணணும், காப்பாற்றும். ஏன்னா ஒரு நல்ல சாட்சி கொடுத்துருக்காரு, சத்தியம் பத்தி பேசல, ஜஸ்ட் சத்தியம் பத்தி சில வார்த்தைகள் பேசினார், வார்த்தைகள் கூட பேசல, சொன்ன சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னா, அப்பவே இங்க பிலாத்து என்ன ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நிறைய யோசனை பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப எப்படியாச்சும் இந்த மனுஷனை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா சாத்தன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இவனை விட்டார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த பெரிய பெரிய ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள சாத்தானி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உள்ள போட்டுட்டாங்க. அவங்களுக்குள்ள உள்ள போனோம்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, க்ரூசிஃபைகம் க்ரூசிஃபைகம் சொல்றாங்க, இவனை கொண்டு போடு கொண்டு போடு சொல்றாங்களா இல்லைங்களா. பாருங்க, இப்ப பிலாத்து ஒரு பக்கம் போயிட்டாரு, இப்ப வேற ஜனங்கள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவனை கொண்டு போடு, இவனுடைய ரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் என்ன ஆயிட்டு இருக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேதம் ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் என்ன பண்ணாலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் யாரெல்லாம் கவர் பண்ணி இவருக்கு விரோதமா நிக்கணுமோ அது எல்லா வேலைகளும் பக்காவா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு ஜனங்கள் தூண்டி விட்டதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பிலாத் என்ன பண்றாருன்னா, கைகளை கழுவிட்டார். சோ இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது, சோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவர் அங்க நினைச்சு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில அவர் கர்த்தர் இயேசு கூட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை அங்க கைவிட்டீர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம கேட்கிறப்போ அவருக்கு மரணம் வந்தோடனே சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும் சாத்தான், சிலுவையில் அடிச்சு மாட்டி அவர் மரணம் முடிந்தது அப்படின்னு தன்னுடைய ஜீவன் விடுறப்போ எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா முடிந்தது அப்படின்னு சொல்றப்போ தான் தொடர்ந்தது இல்லையா, எது இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பு என்னாச்சு யோசிச்சு பாருங்க, அங்க முடிந்ததுன்னு சொல்லி தன்னுடைய ஜீவன் விட்டாலும் கூட சோ அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, அங்கிருந்து அந்த ரெஸ்டிடியூஷன் வேலை அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஜனங்கள் மறித்தாலும் மீண்டும் ஜீவனுக்குள்ள வந்துருவாங்க இல்ல உயிர்த்தெழுதல வந்துருவாங்க, இது முடிவில்ல இது தொடக்கம் அப்படின்றது என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய அறிக்கையில அங்க செஞ்சு காட்டினாரு. சோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அங்க சாத்தனுக்கு வந்து மரணத்தில் இருந்திருக்கும், ஆனா இந்த உயிர்த்தெழுதலுடைய விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அங்க கொண்டு வர்றதை நம்ம பார்க்கலான்பான சகோதர சகோதரிகளே. அதே சமயம் இந்த ஒரு மரணத்துக்கு பின்னாடி அதாவது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, பேதுருள் நம்ம படிக்கிறீங்களா வசனங்கள் உங்களுக்கு தெரியும் அதை பத்தி நம்ம பேசுறது இல்ல. அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா கிளாஸ் எல்லாம் எடுத்தார், கிளாஸ் எல்லாம் எடுத்தாருன்னு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்தாரு அப்படின்னா இல்ல, முழுக்க முழுக்க இவருடைய நடவடிக்கைகள் பார்த்துட்டு அந்த மனம் திரும்பணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சில தூதர்கள் இருப்பாங்க. அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு, ஏன்னா தெரியும் பரலோகத்தில் இவர் என்ன விதமான நிலைமையில் இருந்தாரு, நம்மளை எல்லாம் சிருஷ்டி பண்ணாரு, அதே சமயம் இந்த கீழே பூமியில வந்துட்டு சாதாரண ஜனங்கள் கிட்ட எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாரு, அது மாத்திரம் இல்ல இந்த விழுந்து போன ஜனங்கள்னாலேயே அடிச்சு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா சிலுவையில கூட தூங்குனாரு, ஆனா இப்போ உயிர்த்தெழுதல வந்திருக்கிறாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த விழுந்து போன அந்த காவலில் உள்ள ஆவிகள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அநேக அங்க தூதர்கள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா மனம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூட அங்க இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த விஷயங்கள் பத்தி அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசக்கூடிய வசனம் நம்ம வாசிக்கலாம், ஃபர்ஸ்ட் பீட்டர் தேர்ட் சாப்டர் 18-20 ஒன்னு பேதுரு 3 18 வசனத்திலிருந்து 20 வசனம்.
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவ நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையின் ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிதறாகி 8 மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
சோ இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த விழுந்து போன தூதர்கள் கூட அங்க மனம் மாறுவதற்கு இவருடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சில லெசன்ஸ் அவங்க கத்துக்கிட்டான். சோ இதுல கூட அந்த தூதர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், ஆனா இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க சாத்தானுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஆனா அந்த சந்தோஷம் கூட என்ன ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நெடுநாள் நீடிக்கல, ஒரு ஷார்ட் டைம்ல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் அங்க துக்கம் வந்துருச்சு. என்னன்னா மறுச்சம் நினைச்சாரு, அவன் மீண்டும் என்ன பண்றாரு உயிர் தேடுதல வந்துட்டார். சோ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும். நெக்ஸ்ட் யாருடைய வியூல நம்ம பார்க்கலாம் அப்படின்னம்னா அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த யூத மதத்தினுடைய தலைவர்கள் மற்றும் அரசியல் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பார்வையில நம்ம பார்க்கலாம். அதாவது கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்நாட்கள்ல அதாவது அந்த 3.5 ஊழிய நாட்கள்ல சோ அநேக விதத்தில் என்னாருன்னு கேட்டீங்கன்னா தன்னை பிரபலமானவராக காட்டிக்கொண்டார். பிரபலமானவராக காட்டிக்கொண்டார் அப்படின்னா இவருடைய ஆக்டிவிட்டிஸ் இவர் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா பிரபலமாக்கிடுச்சு. அவர் செய்யக்கூடிய அற்புதம், அவர் பேசக்கூடிய பேச்சு, இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சாட்சியாக அந்த யூத ஜனங்கள் மத்தியில அங்க இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த யூத மதத்தினுடைய ரிலீஜியஸ் லீடர்ஸ் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அந்த ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுட்டு என்ன சொன்னாலும் தலையாடக்கூடிய விதத்தில் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இயேசுனுடைய பேச்சு, இவர் செய்யக்கூடிய வேலைகள், இது எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யார் பக்கம் போயிட்டு இருக்காங்க, கர்த்தர் இயேசு பக்கம் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தா என்ன ஆயிரும், ஜனங்கள் எல்லாம் நம்முடைய பேச்சு சொன்ன பேச்சு கேட்க மாட்டானுங்க, முழுக்க அவருக்கு பின்னாடி போயிட்டு இருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சோ எப்படியாவது கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இல்லாம பண்ணணும், ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த முடிவுக்கு கொண்டு வரணும்னா அவங்க யார டீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் கூட இப்ப அழகா அவங்க கூட இருக்கக்கூடிய யூதாசே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்துட்டு அவரை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவரை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட இது எப்படி சாத்தியம், எப்படி கிட்ட போறது, ஏன்னா பக்கத்தில் இருக்க எப்பவுமே ஜனங்கள் இருந்துட்டு இருக்காங்க, எப்பவுமே ஜனக்கூட்டங்கள் இருந்துட்டு இருக்குது. இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருக்குள் இருக்கக்கூடிய ஒருத்தரே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வெளியே வர உங்களுக்கு யாரு கர்த்தர் இயேசு தானே காட்டிக்கணும், அவர்தானே கொலை பண்ணணும், நான் உங்களுக்கு என்ன பண்றேன் காட்டி தரேன். இப்ப அவருக்குள்ள இருந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வெளியே வந்துட்டு இப்ப அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் கிட்ட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க காட்டி கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம படிக்கிறப்போ வசனம் யோவான் 11 வசனம் 47-48
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது, அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள்.
சோ பாருங்க, நாம் இவனை இப்படியே விட்டுட்டோம்னா எல்லாரும் என்ன
பண்ணுவாங்க,
விசுவாசிப்பாங்க. சோ இந்த ஒரு ஜனத்தை இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இதை ஒரு முடிவு கொண்டு வரலாம்னு அவங்களுடைய பேச்சு இருக்கு. 48 வாசிச்சிட்டீங்களா?
அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசனமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனு
போதும் போதும் 48 வரைக்கும் போதும். இன்னொரு வசனம் வாசிங்க, 53 வசனம் வாசிங்க. அண்ணால் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. யூதாஸ் அங்க இருந்துட்டு இருக்காரு. இப்ப யூதாசனுடைய அந்த ஆசை, அந்த 30 சில்வர் வெள்ளிக்காசுக்கு அந்த வெள்ளிக்காசனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அங்க காட்டி கொடுத்துட்டு, அந்த காட்டி கொடுத்தது கூட நம்ம படிச்சிருக்கோம், அது ஒரு நம்பிக்கை துரோகமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு நம்பிக்கை துரோகமான விஷயத்துல அவர் காட்டி கொடுக்கப்பட்டு, அதே சமயம் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூத ஜனங்களுடைய மத்தியிலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலையும் சரி இருந்துட்டு, அவர் என்னென்ன விதமான அவமானங்கள் எங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, ஜஸ்ட் ஒரு டெத் மாத்திரம் வந்திருந்தா பெருசு இல்ல, ஜஸ்ட் மறைச்சிட்டா இல்ல அடிச்சிட்டாங்க கொண்டாங்க அப்படின்னு. ஆனா இது ஒவ்வொரு விஷயங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பொய் சாட்சி ஏற்படுத்துறாங்க. அது மாத்திரம் இல்ல, இவருக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவருடைய முகத்துல துப்புறாங்க, அதே சமயம் இவருடைய கண்ணத்துல அரைஞ்சிட்டு, கண்ணத்துல அரைஞ்சாங்க, தலையில கொட்டிட்டு, உன்னை கொட்டினது யாரு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலைகளும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க எதிர்கொள்றாரு. ஆனா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்கொண்டாலும் கூட அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துலயும் வந்து அவர் என்ன ஆகல, டென்ஷன் ஆகல. டென்ஷன் ஆயிருந்தா என்ன இருக்கும், அவர் டென்ஷன் ஆயிருந்தா யாருமே முன்னாடி இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, பொறுமையாக பிதாவினுடைய சித்தத்தின் படி அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு எல்லா விதமான சூழ்நிலையிலும் எதிர்ப்பு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கொள்றார். அப்ப எதிர்கொண்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ஜனங்களுக்கு போயிட்டு பிலாத்துக்கிட்ட விட்டாலும் அவர் என்ன பண்றாருன்னா, சரிப்பா இது வந்து உங்களுடைய ரிலீஜியஸ் மேட்டர், சோ நான் டீல் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா மீண்டும் அங்கேயே போங்க, ஏரோது கிட்டேயே போங்க அப்படின்னு அங்க அனுப்புறாரு. ஏரோ இல்ல, உன்னுடைய சார்ந்த விஷயம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் திருப்பி அனுப்பிச்சிடுற. இந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்க போயிட்டே இருந்துட்டு இருக்குது. அப்ப வசனம் நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 27:18 வசனம்.
அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்,
அவருடைய மனசுல முழுக்க என்னன்னா ரிலீஸ் பண்ணணும். அப்படின்னா இங்க ஜனங்கள் முழுக்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அந்த சாத்தானுடைய தூண்டுதலுடைய விளைவாக முழுக்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பரபாஸ் வெளியே கொண்டு வரணும். பரபாஸ் வெளியே கொண்டு வரணும், ஆனா இந்த ஜீவாதிபதி என்ன பண்ணிடணும் கேட்டீங்கன்னா, அங்க கொண்டு போகணும். ஏன்னா இவரது எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியவர், சோ இவரை அங்க கொல்லணும் அப்படின்னு ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த விஷயங்கள் கூட அங்க நடந்தது. ஆனா இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி அவருக்கு ஏற்பட்ட நிந்தனைகள் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இந்த நிந்தனைகளுடைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, அதாவது இவர் அடைந்த நிந்தனை மாதிரி இந்த உலக சரீரத்தில் யாருமே இந்த மாதிரி நிந்தனை அனுபவிச்சிருக்க முடியாது. அவ்வளவு பெரிய நிந்தனை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஜனங்கள் கிட்ட, ஒரு பாமர ஜனங்கள் கிட்ட, தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் கிட்ட இவ்வளவு ஒரு அவமானத்தை என்ன பண்ணிருக்காரு தாங்கிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நம்மளே ஒரு அவமானத்தை என்ன பண்ணிக்கிறது இல்ல, தாங்கறது இல்ல. ஒண்ணு நம்ம ஒருத்தர் ஒரு பேச்சு பேசிட்டாருன்னா அடுத்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டு பேச்சு பேசுறதுக்கு இல்ல, சாரி சொல்றதுக்கு இல்ல, ரெண்டு பேச்சு பேசுறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அங்க சிருஷ்டி பண்ணி வச்சுட்டு, ஆனா விழுந்து போன ஜனங்களா இருக்காங்க, இவங்களுக்காக தன்னுடைய ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். ஆனா அப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியில இவர் பட்ட அவமானங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இதை பத்தி நம்ம வசனம் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 வசனம் 41-43 வரைக்கும்.
அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாளரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தால்,
பாத்தீங்களா இந்த கிண்டல் எல்லாம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, மற்றவர்களை ரட்சித்தா இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு நம்ம அங்க இடங்கள் இருக்கக்கூடிய ஜனங்களா நம்ம இருக்கணும. இந்த மாதிரி பேசக்கூடிய ஜனங்களா இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அதை நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ஜனங்களா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அப்ப என்னென்ன விதமான அந்த மோகிங் உங்க போயிட்டு இருக்கிறது நம்ம கொஞ்சம் ஊர்ந்து கவனிக்கலாம். படிங்க பிரதர்.
மற்றவர்களை ரசித்தான், தன்னை தான் ரசித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும்.
இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் நடந்திருக்கும். இவன் இஸ்ரேலுடைய ராஜா யார் எங்க என்ன பண்ணட்டும், அங்கிருந்து இறங்கி வரட்டும். ஆனா இதெல்லாம் நினைச்சிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணலாம், முடியும். ஒரு பரிபூர்ண மனுஷன் என்ன பண்ண முடியாது, அவருக்கு முன்னாடி எல்லாம் இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது எல்லாம் என்ன பண்றாரு, பொறுமையாக அங்க சகிச்சுட்டு இருக்கிறாரு. அதே சமயம் படிங்க 43 வரைக்கும்,
தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரசிக்கட்டும் என்றார்.
பாத்தீங்களா, அப்ப தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் இவர் மேல பிரியமா இருந்தார், என்ன பண்ணிட்டு போ ரசிக்கட்டும் அப்படின்னு எல்லாம் பேசுறப்போ, சோ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும், எந்த மாதிரி கஷ்டங்கள் அங்க இருந்திருக்கும், ஏற்கனவே வந்த பட்ட வேதனை, அடி, முள்முடி, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாதபடிக்கு வார்த்தையினுடைய அம்புகள் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அப்ப இதை எல்லாம் தாங்கி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பொறுமை இருந்துட்டு இருக்கார். ஜஸ்ட் இந்த பொறுமை எல்லாமே ஒரு சில நேரம் தான் இருந்தது. யாருக்கு தெரியுங்களா, பிதாவாகி தேவனுக்கு. அப்ப இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கிறத இப்ப தேவன் என்ன பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு, பார்த்துட்டு தான் இருந்தார். ஆனா இந்த ஜனங்கள் பாதிரியவனுகள்லாம் மேக்சிமம் எங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயத்துவே சுத்தி சுத்தி வரக்கூடிய ஜனங்கள், ஆலயத்துல பைனான்ஸ் பண்ணக்கூடிய ஜனங்கள், இவனுக்கு தான் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். தன்னுடைய குமாரனை இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அங்க அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த கோபம் வெளிக்காட்டக்கூடிய விஷயங்கள் தான் அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சியில் என்னாச்சு, மேலிருந்து கீழாக அப்படி இருந்தா கிழிச்சு. இது சாதாரணமான திரை இல்லை, எவ்வளவு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 60 feet லாங் இருக்கு, 30 feet வித் இருக்கு, 6 inches திக்னஸ் இருக்கு, 6 inch திக்னஸ், 6.5 அடி. நம்ம போட ஸ்கிரீன் மாதிரி இல்ல, ஒரு 2 mm திக்னஸ் இல்ல, 6 inches அப்படின்னு எவ்வளவு யோசிச்சு பாருங்க, 6.5 அடி ஸ்கேல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய அகலம். அவ்வளவு பெரிய திக்னஸ் இருக்கக்கூடிய திரைச்சியிலே அப்படியே ரெண்டா கிழியுது அப்படின்னா, அது என்னன்னா தேவனுடைய கோபம் வந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குமாரனை அங்க அவங்க மோக் பண்றது சில விஷயம் சில நேரங்கள் தான் பார்க்க முடியும். தேவன் அந்த கோபத்தை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு செஞ்சு காமிச்சார், எப்பேற்பட்ட கோபம் அங்க வெளிப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த ஒரு மரணம் வந்துச்சு அவருக்கு, மரணம் வந்தோடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க சாத்தான் அவருடைய சேர்ந்த தூதர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி கூட என்ன பண்ணிருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு பார்ட்டி கூட கொடுத்திருப்பார். நடந்திருக்கோ நடந்திருக்காது, இன்னைக்கு எல்லாம் ஜனங்கள் வந்துட்டு யாராவது போட்டு பெரிய ஆளுங்களை ஏதாவது கொண்டோம்னா அந்த நைட்ல என்ன பண்ணிடுறாங்க, பாட்டில கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கர்த்தர் இயேசுனுடைய மரணம் அங்க வந்தோடனே அங்க சாத்தான் அவரை சார்ந்த தூதர்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருந்திருப்பான். ஆனா இந்த கொண்டாட்டம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த போதை, அந்த கொண்டாட்டன்ற போதை இறங்குறக்குள்ள என்னாச்சு, அவர் ஜீவனுக்குள்ள வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது, இப்ப அதே விதத்தான சோகம் என்னாச்சு, இப்ப உங்களுக்கு விழுந்து போன தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் சோகம் கூட வந்து சந்தோஷம் வந்துச்சு அவருடைய மரணத்துல. ஆனா உயிர் திருதல் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய சோகம், என்னடா இது, எப்படியும் மறைச்சிருவார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவர் என்னாச்சு மீண்டும் உயிர் திருந்து வந்துட்டாரு. சோ இந்த விஷயங்கள் அங்க நம்ம பார்க்க, அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பாக்குறப்போ, அந்த மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு மின்னல், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு டூம் அங்க ஓபன் பண்ணிச்சு, அங்க கத்திர இயேசு அங்க இல்லாம போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வியூ நம்ம பார்க்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, கத்திர இயேசுனுடைய டிசைபிள்ஸ் பார்வை, கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்களுடைய பார்வை. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்களுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, கர்த்தர் இயேசுனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பகுதியில் நம்ம பார்க்கிறப்போ, அதாவது கர்த்தர் இயேசு தன்னுடைய ஊழியத்தினுடைய நாட்கள்ல இந்த பூமிக்கு வந்தப்போ சீஷர்களை செலக்ட் பண்ணார். சீஷர்களை செலக்ட் பண்ண விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், நடந்து போயிட்டு இருக்கார், கூப்பிடுற, வந்துடுறாங்க, எப்படி வந்தாங்க, அதான் எப்படி வந்தாங்க. இப்ப நான் நம்ம யாராவது ஒரு வழியில் நடந்து போயிட்டு இருந்தா, இங்க வாங்க பிரதர் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம வந்துருவோம், எதுக்கு என்ன, நீ என்ன கூப்பிடுற, 1000 கேள்வி என்ன பண்ணிருக்கோம், கேட்க மாட்டோமா. சோ இங்க சீசர்களுக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் போயிட்டு இருக்காரு, கூப்பிடுறாரு, செஞ்சுட்டு இருக்க வேலையில விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்தவர்கள், பாருங்க இந்த தெரிந்தெடுத்தல் கூட யாருது, இவர் போயிட்டு போனவங்களை எல்லாம் வாவான்னு கூப்பிடுறது இல்லை. சோ இந்த ஒரு செலெக்ஷன் பிதாவாகி தேவனுடைய செலெக்ஷன், அந்த அப்போஸ்தலனுடைய செலெக்ஷன் சாதாரணமான ஒரு செலெக்ஷன் இல்லைங்க. அப்ப தேவன் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இவர் போறாரு கூப்பிடுறாரு வர்றாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்ப தேவனுடைய செலக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம பார்க்கணும். படிங்க பிரதர், கண்ணி பண்ணுங்க.
நீர் உலகத்திலே தேர்ந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்கள் எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள்.
பாத்தீங்களா, அப்ப என்னன்னா அந்த ஒரு சிந்தை அவர்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஏன்னா இந்த செலக்ஷன் எல்லாம் நம்ம பார்க்கிறப்ப யாருமே பெரிய ஆளுங்க யாருமே இல்லை இல்லைங்களா, சாதாரணமான ஜனங்கள் தான், நிறைய படிச்சவங்க கூட இல்ல, அற்பமான ஜனங்கள் தான். அப்ப என்னன்னா அவங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் மாத்திரம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தேவன் நல்லா பார்த்தார். சோ இந்த மாதிரி ஒரு ஹம்பிள் பீப்புள் தான் கர்த்தர் இயேசு கூட கூட இருக்கணும், அதே சமயம் கர்த்தர் இயேசு போனதுக்கு பின்னாடி அவருடைய வேலைகளை ஒரு சில காலங்கள் செய்யணும். இது எல்லாம் தேவன் பார்த்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவரு தேவனுடைய செலெக்ஷன், இப்ப போய் கர்த்தர் இயேசு கூப்பிடுறார் அங்க பின்னாடி வந்துட்டு இருக்க நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில அநேக விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. சோ அநேக சம்பவங்கள் இந்த ஒரு பகுதிகளில் நடந்துட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு சில பகுதிகள் நம்ம வாசிக்கலாம். இப்ப தூதர்களை மன்னிக்கணும், இங்க சீசர்கள் வந்துட்டாங்க. சீசர்கள் வந்துட்டாலும் என்ன எதுக்கு என்ன ஏதுன்னு அப்படின்னு கேட்கறது இல்ல. ஆனா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அப்போஸ் பேதுரு மாத்திரம் சில வார்த்தைகள் கேட்கிறாரு. 19:27-29 மத்தேயு.
பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய்.
அப்ப என்ன கேக்குறாரு அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறப்போ சொன்ன, அதாவது 12 சிங்காசனங்கள் சொன்ன. ஆனா 12 சிங்காசனத்துடைய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணிருக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியாது. என்ன 12 சிங்காசனம், அவங்க என்ன நினைச்சிட்டாங்க கேட்டீங்கன்னா இந்த ரோமன் பாண்டேஜ்ல இருந்து எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு சோ ஒரு மேலான நிலைமையில வச்சிருப்பாங்க அப்படிதான் அவங்க திங்க் பண்ணிருப்பாங்க. ஆனா மறுஜென்ம காலம், அதுல வந்து ஆசாரியர்கள், ராஜாக்கள், சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த ஒரு பெந்தகோஸ்தி நாளுக்கு முன்னாடி அவர்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அங்க இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு மேலான விஷயத்தை முன் வச்சுதான் அங்க சீசர்களை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அங்க கூட்டார். இப்ப அவர்களுடைய அப்போஸ்தல் எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு மேல அன்பு வச்சாங்க அப்படின்றது கூட கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்போ அப்போஸ்தல் வந்துட்டு கர்த்தர் இயேசு மேல அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா இதுல பர்டிகுலரா யார் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, யோவான் தான். வேற யாரும் என்ன பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த யூனிவர்ஸ் சிருஷ்டி பண்ணவனுடைய லேப்டாப் சத்தம் கேட்டவர் அவர். என்னது லேப்டாப் சத்தம் இல்லைங்களா, அவருடைய ஹார்ட் பீட் கேட்டவர் அவரு. தன்னுடைய அவருடைய மார்பில் சாஞ்சிருந்துட்டு யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? இந்த யூனிவர்ஸுடைய கிரியேட்டர் அவரு, அவருடைய நெஞ்சில சாஞ்சிருந்து அவருடைய சத்தத்தை அந்த ஹார்ட் பீட்டை வந்து கேட்கறது அப்படின்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இல்ல. சோ அந்த அளவுக்கு என்னன்னா அவர்கிட்ட ஃபேவர் இருந்துச்சு. சோ அதே குணம் யோவானுக்குள்ள கூட இருந்தது கூட நம்ம பாக்குறோம். அப்போ அவர் கூட நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா பேசியிருக்காரு, தனிமையில பேசியிருக்காரு. சில சமயங்கள்ல வந்துட்டு சீசர்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட தான் சொல்லி கேட்க சொல்லுவாங்க அப்படின்னா யோவான் கிட்டதான் சொல்லி கேட்க, அவரோட கொஞ்சம் கேட்டு சொல்லு இப்படிதான் சொல்லுவான். அப்ப என்னன்னா அந்த ரெண்டு பேருக்கு அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வெளிப்படையாக பேசக்கூடியது, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது. ஏன்னா மார்பருக்கு சாஞ்சிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார், நல்லா தூங்கியிருப்பார், யோசிச்சு பாருங்க. அப்ப அநேக தெய்வீக திட்டங்கள் பத்தி என்ன பண்ணிருப்பாரு பேசியிருப்பார். ஏன்னா பியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் அவர் என்ன பண்ணணும், இது பண்ணணும். அந்த அளவுக்கு அந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலேயே அவர் என்ன பண்ணணும் எஜுகேட் பண்ணணும், சில வார்த்தைகள் அவருக்கு அங்க சொல்லி வைக்கணும். ஆனா இது எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா யோவான் தன்னுடைய சின்ன வயசுலயே இருந்துட்டு அவருடைய மார்பர்களை சாஞ்சிட்டு மிகப்பெரிய ஒரு வேலைகளை அங்க செஞ்சதை நம்ம பார்க்கணும். அதே சமயம் இந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு பின்னாடி அதாவது என்ன விஷயம், என்ன சம்பவங்கள் அங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசர்களை அங்க தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ எல்லாரும் ஒரே விதத்தில் இருக்கிறது இல்லை. அந்த 12 சீசர்களும் 12 குணலட்சணங்களை உள்ளடக்கிய இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரும் வெவ்வேறு குணலட்சணங்களை உள்ளடக்கிய ஜனங்களாக இருந்துட்டு இருக்காங்க. எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னோம்னா, அதாவது ஒரு முறை வந்துட்டு அதாவது கர்த்தர் இயேசு கிட்ட நிறைய குழந்தைகள் வந்துட்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வர்றதுக்கு வந்து இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சீசர்கள் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு ஒரு பக்கத்தில் வராத படிக்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தடை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஒரு சரியான ஆட்டிடியூடா, சரியான ஒரு மனநிலையா, சரியான மனநிலையில இந்த சீசர்கள் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு டைம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லா இடத்துல போயிட்டு தங்களுடைய ஊழியங்களை செய்யுங்க, ஊழியங்களை செஞ்சுட்டு தேவனுடைய சத்தியங்களை எப்படியாவது நீங்க செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இப்போ கர்த்தர் இயேசுவுக்கு அவருடைய சத்தியத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அற்புத அடையாளங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அற்புத அடையாளங்கள் செஞ்சிட்டு இருக்கிறத சீசர்கள் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, நம்முடைய இதுக்கு விரோதமா ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான் செஞ்சிட்டு இருக்கான், இவன் மேல வானத்திலிருந்து அக்னி இறங்கி கேட்டாங்களா இல்லைங்களா, யோசிச்சு பாருங்க. அப்ப வானத்திலிருந்து எளியவனுடைய காலத்தில் அக்னி வந்த மாதிரி வந்துட்டு இவங்களை நம்ம முடிச்சிடலாமா கேட்டாங்க. அப்ப எல்லாம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு அந்த ஒரு சரியான ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தேவனுடைய ஆவி இவர்களுக்குள்ள இல்லாம இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் இல்லாம இருந்தாலும் கூட இவங்க யார் கூட இருந்துட்டு இருக்காங்க, கர்த்தர் இயேசு கூட பாருங்க, கர்த்தர் இயேசு கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படித்தான் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த சரியான மனநிலை இல்ல, இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தர் இயேசு கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா கர்த்தர் இயேசு இவர்கள் என்னதான் தவறு செஞ்சாலும் எப்படி மாத்திரம் பாக்குறாரு அப்படின்னு கேட்டோம்னா அந்த குழந்தைகளை தடை பண்ணிட்டு இருக்காங்க, வானத்திலிருந்து அக்னி வெட்டுமான்னு கேட்கறாங்க. இப்படி எல்லாம் கேட்டாலும் கூட இந்த சீஷர்களை கர்த்தர் இயேசு எப்படித்தான் பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தைங்க மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க இன்னும் என்ன ஆகல, பக்குவப்படல. சோ ஒரு குழந்தைகள் மாறி பார்த்துட்டு அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆலோசனைகளையும் என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ஒரு பார்வை தான், ஆலோசனை என்ன வார்த்தை கூட இல்ல, ஜஸ்ட் ஒரு பார்வை பார்ப்பாரு சீசர்கள் ஒன்னு என்ன ஆயிருவாங்க அமைதியாயிருவோம். அப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய சீசர்களை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்க எஜுகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நன்கு வளர்த்தி எடுக்கக்கூடியவராக கர்த்தர் இயேசு அங்க இருந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், அதாவது ஏன்னா இந்த சீசர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் கேள்விகள் கேட்டுந்தாங்க, என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன பத்தி இந்த உலக ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வர்றப்போ சிலர் எளிமையா சொல்றாங்க, சிலர் வந்து எளியா சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் கூட பேதுரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அவருக்குள்ள அந்த ஆவி வந்துட்டு சரியான ஆவி இல்லைனாலும் கூட ஸ்டேட்மெண்ட் பக்கா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்னன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து, வேற யாரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஈவன் ஜான் கூட என்ன பண்ணல. ஆனா ப்ரீஹியூமன் நேச்சர் பத்தி பேசினது யாரு, ஜான் தான் பேசினார். எங்களை கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வராதப்போ பல்லோகத்தில் அந்த லோகாசனுடைய நிலைமையில எப்படி இருந்தார் அப்படின்ட்டு ஜான் தான் பேசுறார், பேதுரு பேசல. ஆனாலும் நீங்க ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்ற விஷயத்தை அங்க ஜான் மாத்திரம் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அங்க சொல்றாரு. நீங்க வசனம் வாசிக்கலாம், நீங்க மத்தேயு 16 அதிகாரம் 16 வசனம்.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்.
வெளிப்படுத்தல பரலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை உங்களுக்கு அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அங்க பேதுரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் படிங்க நீங்க, 16:21 வசனம் மத்தேயுல.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள்பட்டு கொலையென்று மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று
பாத்தீங்களா. இப்ப என்ன பண்றாருன்னா ஆரம்பிச்சிட்டார், எது ஆரம்பிச்சிட்டார், இந்த ஜனங்களுக்கு வந்துட்டு நான் கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருப்பேன், நான் கிளம்பி போயிருவேன், அப்ப எனக்கு என்ன விதமான சூழ்நிலைகள் இந்த பூமியில நடக்கும், எருசலேம் போறேன், எருசலேம்ல என்ன விதமான பிரச்சனைகள் எதிர்கொள்வேன், இதையெல்லாம் மனதளவில் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சீசர்களை தயார்படுத்திட்டு இருக்க. அப்ப மனதளவில் தயார்படுத்தினாலும் கூட இந்த சீசர்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா சரிவர அங்க என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்க முடியல. சோ அந்த கண்டிஷன்ல தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலம் வந்துச்சு, சோ கண்டிப்பா இவர் சொன்ன மாதிரியே என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சம்பவங்களும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க நடந்துச்சு. பேசினார், நான் வந்து மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன ஆயிரும், சிதறடிக்கப்படும். இதெல்லாம் அவங்க கிட்ட பேசினாலும் கூட அவங்களுக்கு என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. ஏன்னா கர்த்தர் இயேசு மரணம் யாருமே அங்க என்ன பண்ண பக்கத்துல இல்ல, எல்லாம் ஓடிட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த ப்ராபசி முழுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க நிறைவேறக்கூடிய விஷயங்களாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க, அதாவது 26 மத்தேயு 30 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும். மெய்ப்பனை வெட்டுவேன், அங்க மந்தையினுடைய ஆடுகள் என்ன ஆயிட்டு இருக்கும், சிதறடிக்கப்படும். கண்டிப்பா இது நடந்துச்சு. இதெல்லாம் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட பகுதிகள் அங்க நிறைவேறிச்சு. 32 வரைக்கும் படிங்க. சோ என்னை விட்டு என்னை நிமித்தம் என்ன திகில் அடைவீர்கள், என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அங்க ஓடி போவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த சீசர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் யோசிச்சு பாருங்க, இந்த சொன்ன மாதிரியே என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மெய்ப்பனுக்கு பிரச்சனை வந்துச்சு, இந்த ஆடுகள் என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடி போனார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ ஓடி போனார்னு யோசிச்சு பாருங்க, அந்த சிலுவை மறைத்தனுடைய காட்சியை நம்ம பார்க்கிறப்போ, அதாவது கர்த்தர் இயேசு யார் மத்தியில அங்க
மறிச்சிட்டார்,
கல்லர்கள் மத்தியில என்ன பண்ணியாச்சு, மறிச்சாச்சு. ஆனா இதுக்கு இதுக்கு பக்கத்துல இவர்களுக்கு இந்த ரெண்டு கல்லர்களுக்கு பதிலா ரெண்டு சீசர்கள் நின்று இருந்தேன் இருக்கும், ரெண்டு கல்லர்களுக்கு பதிலா ரெண்டு சீசர்கள் இருந்தாங்கன்னா எவ்வளவு இருக்கும், எப்படி எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனா யாருமே என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இயேசுனுடைய மரணத்துல அவர் சமீபத்துல யாரும் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா நிக்கல. ஆனா ஒரு சிலர் இருந்தாங்க, தைரியமான சீசர்கள் நின்று இருந்தாங்க. அந்த தைரியமான சீசர்கள் யார் தெரியுங்களா, தைரியமான ஸ்திரீகள் இல்லைங்களா, அந்த ஸ்திரீகள் மாத்திரம் தான் தைரியமா என்ன பண்ணிருந்தாங்க, வேற யாரும் என்ன பண்ணல நிக்கல. ஸ்திரீகள் அந்த சூழ்நிலையில மாத்திரம் இல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய நாட்டில் அந்த கல்லறை வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மாத்திரம் தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மேய்ப்பனை வெட்டு வேன் ஆடுகள் சிதறண்டு போகும் போயிருச்சு, எல்லா ஆடுகளும் என்னாச்சு, அவங்களுடைய வேலைகளை பாக்குறதுக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்திரீகள் சோ அவங்க தான் என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, உமன் உமன் மாத்திரம் தான் அங்க தைரியமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. சோ வேற யாரும் இல்ல, பேதரும் இல்ல, யாகோபும் இல்ல, வேற ஒரு சீசர்களும் அங்க என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஸ்திரீகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்கள் நீங்க வாசிங்க, அதாவது லூக்கா 24 அதிகாரம் வசனம், சில வசனங்கள் கொஞ்சம் நீங்க வாசிக்கலாம். அடைத்திருந்த கல் பொருட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராக இயேசுவின் சரீரத்தை காணாமல், இவங்க எதுக்குள்ள கூட போயிருக்காங்க, கல்லறைக்குள்ள கூட போயிருக்காங்க, அப்படின்னா எந்த அளவு தைரியம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீகள் எவ்வளவு தைரியமா இருந்துட்டு அவர் வச்ச அந்த ஒரு கல்லை புரட்டிட்டு அந்த ஒரு கல்லறைக்குள்ளேயே போயிட்டாங்க பாக்குறாங்க. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ரெண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கு இல்லே, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா, முழுக்க ஒரு தைரியமான ஸ்திரீகள் அங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இவருடைய சீஷர்கள் எல்லாமே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி அவர்கள் அங்க இவரை விட்டு ஓடி போன விஷயங்கள் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீஷர்களுக்கு ஓடி போனவர்கள் அப்படியே விட்டு என்ன ஆகாது, இவங்க அப்படியே போயிடும். இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சரி இவங்களுக்கு சில உணர்த்துதல் கொடுக்கணும். எப்படி உணர்த்துதல் கொடுக்கணும் அப்படின்னா, தெரியும் அவர் மறித்து உயிர்த்தெழுந்து எம்மாஸ் போயிட்டு இருக்கப்போ இல்லைங்களா, எம்மா ஊருக்கு போயிட்டு இருக்க ரெண்டு பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் யார் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பேதுருங்கிறார். அந்த ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க இருக்கும், அதுல ஒருத்தர் யாருன்னா பேதுரு. இவர் தான் முதல்ல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டார். அவர் யாரும் எனக்கு தெரியாது, அவனை பேர்பட்டவன் எனக்கு தெரியாது, முதல் சொன்னவர் அவர் தான். ஆனா இவருக்கு சரியான உணர்த்துதல் அங்க கொடுக்கணும் அப்படின்னா எம்மாஸ் அங்க போயிட்டு இருக்கிறப்போ சில விஷயங்கள் அங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போறப்போ நீங்க வசனம் நீங்க வாசிங்க, 24 அதிகாரம் லூக்கா 15 வசனம்.
இப்படி அவர்கள் பேசி சமாளித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடைய கூட நடந்து போனார்.
பாத்தீங்களா, இப்ப யார் கூட நடந்து போயிட்டு இருக்கா,
அன்றைய தினமே இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இந்த வர்த்தகங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டார்கள்.
என்னன்னா, இங்க நடந்த சம்பவங்கள், இதனுடைய பாதிப்புகள், இது எல்லாம் அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போயிட்டு இருக்காங்க, ரொம்ப துக்க முகத்தோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கூட இருந்தவர், 3.5 வருஷம் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் கூட இருந்தவர் என்ன ஆயிட்டாரு கேட்டீங்கன்னா மறிச்சுட்டார். 15
இப்படி அவர்கள் பேசி சமாளித்துக் கொண்டிருக்கையில்
இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடன் கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் நடந்து வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்.
பாத்தீங்களா, அப்போ கேக்குறாரு, என்ன விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ இவங்க எப்படி பதிலிட்டு இருப்பாங்க? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்டிருக்க, இவ்வளவு பெரிய சம்பவம் இந்த பூமியில நடந்திருக்குது, தேசத்துல நடந்திருக்குது, உனக்கு ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நடந்த சம்பவங்கள் எல்லாம் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா இவருக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வசனம் படிங்க.
அவர்களில் ஒருவனாகிய கிலோயபா என்பவன் பிரதமாக, இந்நாட்டில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகளை என்றார்
பாத்தீங்களா, இவர் கேட்கிறார். ஏன்னா இவங்க கிட்ட இருந்தே கேள்விகள் கேட்டு பதில் வாங்கி இவங்களுக்கே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சொல்லி தரணும். அப்ப அதுக்காக இந்த மெத்தட் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. என்ன நடந்துருச்சு, அப்படி பெரிய விஷயங்கள் என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேக்குறாரு. படிங்க.
நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளோ குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார்.
பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கர்த்தர் இயேசு இப்படி இருந்துட்டு இருந்தாரு. அப்புறம்
நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகளை சம்பவித்து இன்று 3 நாள்களாக
பாத்தீங்களா, இவங்களுடைய நம்பிக்கை பார்க்க எப்படி இருக்கு. அவர் தான் எங்க கூட இருந்தாரு, அவர் தான் இஸ்ரேல வந்து மீட்டு நாங்க வந்து நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த எவ்வளவு நாள், 3 டேஸ் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்துக்கு போய் பாருங்க, யார்தான் போயிருக்கா, அப்ப கூட இவங்க எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க.
அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பெருமிக்க பண்ணினார்கள்.
பாத்தீங்களா, என்ன சொன்னார்னா அங்க பிரமிப்பு வேற நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப இனி பாக்க போறதா ரொம்ப முக்கியம்.
அப்பொழுது எங்களிலே சிலர் கலரனிடத்துக்கு போய் ஸ்ரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவர் அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
பாத்தீங்களா, இப்ப என்ன ஆச்சு, திட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவ்வளவு நேரம் இவங்களுடைய வாயிலிருந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். ஏன்னா 3.5 வருஷம் இவங்க கூட இருந்து நிறைய விஷயங்கள் அங்க பேசினாலும் இந்த ஜனங்கள் மத்தியில் என்ன உள்ள போகல, இப்பதான் பேசுறாரு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு திட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டு, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி, மோசே முதலில் சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். சோ யோசிச்சு பாருங்க, அப்ப மோசேலிருந்து தீர்க்க தரிசிகளுடைய ஆகமங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த சீசர்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. சோ என்ன விஷயங்கள், ஏன்னா மோசேனுடைய விஷயங்கள் பேசுறாரு, தீர்க்க தரிசிகளுடைய விஷயங்கள் பேசுறாரு, மறிப்பாரு, உயிர்த்தெழுதுவாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறப்போ ஓரளவுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னம்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏன் வந்துட்டு கர்த்தர் இயேசு அவங்க கூட போயிட்டு அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டு வாங்கினாரு அப்படின்னம்னா, கர்த்தர் இயேசு மறிச்சிட்டார், இவங்க எல்லாம் அங்க சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுடைய மனசு எப்படித்தான் இருக்கும் கேட்டீங்கன்னா, சீஷர்களுடைய மனசு வேதனைப்பட்டு இருக்கும். அப்ப வேதனைப்பட்டு கூடிய ஜனங்கள் மத்தியில போயிட்டு இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, யாராவது இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா, எங்கிட்ட வந்துட்டு பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து கிளம்பி போறோம் சொல்லிட்டு போகணும், ஏன் தான் இவர்கிட்ட நான் கேட்டணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம உள்ளுக்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிருவோம், அவர்கிட்ட வச்சிருவோம். இது நடக்குதா நடக்கிறது இல்லையா? என்னன்னா, இந்த புண்பட்ட மனசுக்கு ஒரு ஆறுதல் தேடுறதுக்கு நம்ம யாராவது தேடிட்டு இருப்போம். அப்ப யாராவது பிரதர் வந்துட்டா என்ன பண்ணிருவோம், நம்ம நம்முடைய மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் போட்டு வச்சிருவோம். சோ அதே மாதிரிதான் இப்ப இந்த ஜனங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. வேதனைப்பட்டு கூட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இப்ப கர்த்தர் இயேசு கூட வர்றாரு. சோ அந்த வேதனையில இவங்க எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஒருத்தர் இருந்தார், இது மாதிரி பேசியிருப்பாங்க. ஜஸ்ட் என்னன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு 2 லைன் 3 லைன் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லா விஷயங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, 3.5 வருஷத்துல என்னென்ன லேங்குவேஜ் செஞ்சார் இதெல்லாம் பேசிருப்பாங்களா மாட்டாங்களா? எல்லாம் பேசிட்டு அவர் வர்றப்பதான் சரி, இந்த ஜனங்கள் இதே மென்டாலிட்டியில இன்னும் இருக்கிறாங்களா அப்படின்றத அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீங்களே, உங்களுக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்குதே, அவர் கூட இருக்கிறப்ப இதெல்லாம் உங்ககிட்ட பேசியிருப்பாரு, இதெல்லாம் பேசுறப்பதான் அவங்க கொஞ்சம் உரைக்குது, ஓ சம்திங் ஏதோ பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு உரைக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிங்க.
அந்த தருணத்திலே தங்கள் போகிற கிராமத்துக்கு துணைமானார்கள். அப்பொழுது அவர்
அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்.
ஓகே, இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? 32 வந்திருக்கு, 32வது வசனம்.
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இறுதியை நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு
பாத்தீங்களா. அப்ப என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் சுட்டி காட்டுறப்பதான் என்ன ஆயிருக்கு இப்ப உங்களுக்கு, இவ்வளவு நேரம் அந்த மங்கி போன அந்த மந்த இறுதியம் மூலம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு, அங்க கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏன்னா இவ்வளவு நேரம் அணைஞ்சு போயிருந்தது. அப்ப இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பேச்சு, அவருடைய எல்லா விதமான அந்த சுட்டிக்காட்டக்கூடிய விதம் இதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய இறுதியம் அங்க கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நிலைமையில அங்க போயிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம் பான சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் அன்னைக்கு அந்த சீசர்கள் எதிர்கொண்ட ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு மரணம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பாக்குறப்போ இது எல்லாருக்காகவும் இருந்துட்டு இருக்குது. அதே சமயம் இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது கூட எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு. ஏங்க, மரணம் எல்லாத்துக்குமே தான் இருக்குது, உயிர்த்தெழுதலும் எல்லாத்துக்குமே தான் இருக்குது. ஆனாலும் இந்த உயிர்த்தெழுதலுடைய விஷயங்கள் பத்தி பாக்குறப்போ அங்க சீசர்களுடைய பார்வை கொஞ்சம் டிஃபரன். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விதமான உயிர்த்தெழுதல் யாருக்கு இல்ல? சீசர்களுக்கு இல்ல. ஏன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இல்லைங்களா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் அவங்க. அப்போ இதுக்கும் சாதாரணமான மனு குலத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, ஒரு கணக்கிட முடியாத அளவு வித்தியாசங்கள் இருந்துட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் அங்க கர்த்தர் இயேசுனுடைய மரணத்துல அவருடைய உயிர்த்தெழுதல கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிரசன்ட்ல இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அறுவடையினுடைய முடிவின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிசைபிள்ஸ்க்கு அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் என்ன விதமான பார்வையை கொண்டு வருது, இல்ல என்ன விதமான தாக்கத்தை அவர்களுக்குள்ள ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஜனங்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய ஃபீட் மெம்பர்ஸ் தான். இன்னைக்கு இந்த அறுவடையினுடைய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சபை ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா, அதாவது அநேக நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உன்னதமான மாபெரும் சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு என்லைன் டைம் இல்லைங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம என்ன பண்றோம்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஏற்கனவே முன்ன இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு பிரசன்ட் லைட் அப்படின்றது கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சத்தியங்கள் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க கிடைச்சிருக்கு. ஏன்னா தானியல் கிட்ட கூட சொன்னாரு, இது முடிவு காலம் வரைக்கும் நீ என்ன பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்கு. சோ ஞானவான்கள் இது என்ன பண்ணிப்பாங்க, உணர்ந்து கொள்வார்கள். சோ இன்னைக்கு தேவன் கிருபையில அதாவது மாபெரும் சத்தியங்கள் தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க கொடுத்துட்டு இருக்காரு. வசனம் வாசிங்க நீங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் 10-12 வசனம் வரைக்கும். வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள்.
இவைகளை செய்தால் நீங்கள் ஒருவர் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இதுமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்து நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுது நினைப்பூட்ட.
1 பேதுரு
உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை.
அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். என்னன்னா இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா, உங்களுக்கு உண்டான கிருபை ஃபர்ஸ்ட் திங் அதான் கிருபை. அதே சமயம் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து. சோ எந்த ரட்சிப்பு இல்லைங்களா, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அந்த கிருபையினால கிடைக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை என்ன பண்ணார்னா பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் குறித்து முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாகப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாக இருக்கிறார்கள். சோ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த கிருபை நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதே சமயம் அந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக சொன்ன இவ்விதமான ரட்சிப்பு. சோ இந்த விதமான ரட்சிப்பு இது என்ன பண்ணா நம்ம கருத்தா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கார் தேவன். அதே சமயம் மிகப்பெரிய கருத்தாய் நாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதனுடைய பார்வையில இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த சீசர்களுடைய பார்வை இந்த கோணத்துல இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு காலம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும், அதாவது இந்த உலகம் வந்துட்டு ஒரு காரில் மூடி இருக்கக்கூடிய ஒரு காலம் இல்லைங்களா. இதோ வசனம் நீங்க வாசிக்கலாம், ஏசாயாவினுடைய புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம் நீங்க வாசிக்கலாம். இதோ இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் என்ன பண்ணிருச்சு மூடும். ஆனால் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அந்த ஒரு சத்திய வெளிச்சம், அந்த ஒரு வெளிச்சத்தினுடைய காலத்துல நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அங்க இருந்துட்டு இருக்கோம். அதுக்காகவே தேவன் இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஒரு கடைசி சபையினுடைய ஜனங்களுக்காகவே விசேஷமாக நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படி தந்திருக்காரு. சோ இவருடைய ரைட்டிங்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மத்தியில போயிட்டு இருக்கு. அவருடைய வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளாக இன்னைக்கு நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு தேவன் ஏற்ற காலங்களில் இவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்க கொடுத்திருக்காரு. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு ஏற்ற காலங்கள்ல, அதாவது சொல்றாரு இல்லைங்களா, அதாவது மீட்டர் டியூ சீசன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏற்ற கால சத்தியங்களை இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அதே சமயம் கிடைச்சதனுடைய விஷயங்கள் என்னன்னா அந்த கர்த்தர் இயேசுனுடைய மரணம், அதே சமயம் அந்த ரேன்சம் சாக்ரிஃபைஸ், அதே சமயம் இன்னைக்கு என்ன சொல்லு கேட்டீங்கன்னா கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை, இது எல்லாம் மாபெரும் சத்தியங்கள் இன்னைக்கு என்னச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மூலியமாக நம்மளுக்கு அங்க கிடைக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். அதே அது மாத்திரமல்ல கர்த்தர் இயேசுனுடைய அந்த ரெஸ்டிடியூஷன் ஒர்க், அந்த விழுந்து போன மனுக்குலத்தை மீண்டும் ஜீவனுக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை பத்தி அங்க பேதுரு பேசின விஷயத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தேவன் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுக்கு அங்க கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு பகுதியில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னம்னா அன்னைக்கு சீசர்களுக்கு அந்த எம்மாஸ் போயிட்டு இருக்கிறப்போ அவர் கூட நடந்து போனார். ஆனா அவருடைய கண்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீசர்களுடைய கண்கள் அங்க அறியாமையில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா பிரசன்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் இருக்கக்கூடிய நம்ம கூட இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இருந்துட்டு இருக்காரு. எப்படி இருந்துட்டு இருக்காருன்னா மகிமேல இருந்துட்டு இருக்காரு. அப்ப மகிமேல இருந்துட்டு இன்னைக்கு அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுட்டு அன்னைக்கு அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசு மகிமையில இருந்து கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய சத்தியம் கேட்டுட்டு நம்முடைய இருதயமும் பெண்ணாகும் கொழுந்து விட்டு எரியணும், கண்டிப்பா எரியணும். ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த வார்த்தைகள் அங்க கிரியை செய்ய வேண்டியது அங்க ரொம்ப அவசியம். அப்போ இதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க நாம் முயற்சிகள் எடுப்பது ரொம்ப அவசியமா இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளை. மீண்டும் அந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், அதாவது லூகா 24:32. அவர்களுடைய இருதயம் கொழிந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு நமக்கு கூட கர்த்தர் இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நிமித்தமாக நம்முடைய இருதயங்கள் கூட என்ன கேட்டீங்கன்னா அங்க கொழுந்து விட்டு எரியும். சோ நம்முடைய அடிப்படை விசுவாசமே என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டீங்கன்னா மரித்தாலும் ஜீவனோடு நம்ம என்ன பண்ணுவோம் எழுந்திருப்போம். இது பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டான ஒரு விசுவாசமாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து விசேஷமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். மரித்தாலும் மீண்டும் முதலாம் உயிர்த்தெழுதல நம்ம என்ன பண்ணுவோம் பங்கு பெறுவோம் அப்படின்ற ஒரு மாபெரும் விசுவாசம் நம்முடைய ஒவ்வொருத்தருக்குள்ளும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஃபைனலா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கலாம். தேவனுடைய பார்வையில கர்த்தர் இயேசுனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது இன்னைக்கு மனிதர்கள் தேவன் எப்படி சிருஷ்டி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டான். அப்ப தேவனுக்குள்ள என்னென்ன விதமான குணலட்சணங்கள் இருக்குதோ அந்த குணலட்சணங்களை வச்சுட்டு தான் மனுஷன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க சிருஷ்டி பண்ணிடுறாரு. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள கூட சில உணர்ச்சிகள் இருக்கே இல்லைங்களா, அதாவது சாப்பிடற விஷயத்திலையும் பேசுற விஷயத்திலையும் எல்லா விஷயத்துலையும் என்ன இருக்குன்னா அந்த உணர்வுள்ள இருதயம் அங்க இருந்துட்டு இருக்குது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். சோ இப்ப யோசிச்சு பாருங்க, அதாவது இந்த சூழ்நிலையில கர்த்தர் இயேசு அவருடைய மரணம் அதே சமயம் அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த விஷயங்கள் அங்க பிதாவாகிய தேவன் அங்க பாத்துட்டு இருக்கிறப்போ அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா முழுசா நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. பிதாவாகிய தேவனுடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதை விளக்கம் அளிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. சோ நமக்கு புரிஞ்சுக்கொள்ள அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்ல. விளக்கி சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல, புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய மனநிலைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கூடிய அந்த சிற்று அறிவுல ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணலாம். ஓரளவுக்கு இது முழுசா இல்ல. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், விழுந்து போன தூதர்கள், சாட்டன், அதே சமயம் டிசைபிள்ஸ், அந்த ஏரோது, இவங்களுடைய மனசு நம்ம படிக்கலாம். ஆனா இங்க தேவன் மாதிரி அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு அங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன நினைச்சாலும் அது எப்படித்தான் இருக்கும், அது ரொம்ப பெருசா தான் இருக்கும். அவருடைய பார்வையிலிருந்து நம்ம பெருசான் இருக்கும், நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படி பார்த்தார் அப்படின்னு நம்ம போயிருவோம். அதனால அன்பான சகோதர சகோதரி, கொடுக்கப்பட்டிருக்கூடிய சின்ன அறிவு கொண்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்க, ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு பேரண்ட்ஸா இருந்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாருமே பேரண்ட்ஸா இருக்கப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தேவன் கிருபையில அந்த குழந்தைகள் கூட இருந்துட்டு இருக்குது. அப்ப குழந்தைகள் இருக்கிறப்போ இன்னைக்கு யாராவது நம்முடைய பசங்களை இல்ல நம்முடைய பொண்ணுங்களை யாராவது ஒருத்தர் வந்துட்டு முகத்துல துப்பி, முகத்துல கொட்டி, தலையில கொட்டி, முள்முடி சூடி, எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் எடுத்துட்டு போயிட்டு போறப்போ யாராவது அந்த பேரண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருப்பாங்க இல்லைங்க? நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தோட எப்படி இருப்போம்? ஒரு இன்சிடென்ட் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்முடைய ஒரு ஒரு கன்வென்ஷன் டைம்ல ஒரு தம்பி வந்து ஒரு தம்பி அடிச்சுட்டா அப்படி. அப்போ அந்த தம்பி போயிட்டு இன்னொரு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா கிட்ட சொல்றப்போ என்னாச்சு அப்படின்னா, அவன் வந்து சொல்றான், அப்பா என்ன முடிச்சிருவேன்னு சொல்றான்ப்பா அப்படின்னு அவன் பையன் சொல்லிருக்கான். அப்ப அதை வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, கூட இன்னொரு பிரதரையும் கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஏப்ப அப்படி எல்லாம் சொல்றேன் அப்படின்னு நான் தம்பி கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம், வேற யாரும் நம்ம தான் பண்ண மாதிரி. சோ என்னன்னா, இப்ப நம்மளே அந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னம்னா யோசிச்சு பாருங்க. ஒன்லி பிகாட்ன்னு சொன்ன வேற யாரும் இல்ல, அவ்வளோ பெரிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பிதாவாகி தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியில இந்த விழுந்து போன ஜனங்களின் மத்தியில கொடுத்துட்டு, சோ இந்த ஜனங்கள் செய்யறது எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்துட்டு இருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த கல்லர் மத்தியில நிக்கிறப்போ அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், விழுந்து போன ஜனங்கள் பேசக்கூடிய பேச்சு, இதையெல்லாம் பார்த்துட்டு பிதாவாகி தேவன் அங்க பொறுமையா இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கு இவருக்கு, சரீரத்தினுடைய வேதனைகள். ஆனா அங்க பிதாவாகி தேவனுடைய மனசு யோசிச்சு பாருங்க. நமக்கே நம்முடைய குழந்தைகள் வந்துட்டு ஒரு சின்ன அடிப்பட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல. அந்த பையனுடைய வலி வேதனை காட்டிலும் நம்முடைய வேதனை எப்படி இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறப்போ தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவர் பட்ட கஷ்டங்கள், பட்ட பாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பார். ஏன்னா ஒரு 33.5 வருஷம் தேவன் எப்படி இருந்திருப்பார், இவர் முழுக்க அங்கதான் இருந்திருப்பார், தேவன் கிட்ட இருந்திருப்பார். ஆனா ஒரு 3 நாட்கள் வந்துட்டு தனிமையை என்ன பண்ணிருப்பார்னு ஃபீல் பண்ணிருப்பார். ஏன்னா கர்த்தர் இயேசு 3 நாள் எங்கேயும் இல்ல, எங்கதான் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய சரீரம் மாத்திரம் தான் இருந்துட்டு இருக்குது. ஆனா அந்த ஒரு தனிமை பிதாவாகி தேவன் என்ன பண்ணிருப்பார்னு கேட்டீங்கன்னா உணர்ந்திருப்பார். ஆனா நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கர்த்தர் இயேசு பிதாவாகி தேவன் எவ்வளவு நாள் அங்க பிரிஞ்சிருந்திருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னா பிதாவாகி தேவன் எப்ப இருக்கிறாரோ நெக்ஸ்ட் அவர் ஒரு சிறு கிரியேஷன் செய்யணும்னு நினைச்ச நெக்ஸ்ட் மினிட் யார் தான் பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் இயேசு தான். அப்படின்னா என்னன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நெருக்கம், ரொம்ப காலங்கள் தனிமையெல்லாம் இல்ல. அவர் ஒரு சிருஷ்டி பண்ணணும், இந்த பூமிக்கு ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு தன்னுடைய மைண்ட்ல வந்தோடனே முதல்ல அங்க சிருஷ்டி பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் இயேசு. அப்படியே கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம கூட இருந்தவ 3 நாட்கள் வந்துட்டு அங்கேயும் இல்ல, பூமியிலையும் ஜீவனற்ற நிலைமையில. யோசிச்சு பாருங்க, அப்ப தேவன் என்ன படிப்பாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தனிமையை நினைச்சு பார்த்திருப்பாரு, அந்த தனிமையினுடைய உணர்வுக்கு போயிருப்பார். அப்ப அந்த தனிமையினுடைய உணர்வு போனப்போ அவருடைய மனவேதனை எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா அவர் மிகப்பெரிய ஒரு வல்லமையில கர்த்தர் இயேசுவை மீண்டும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவனுக்கு கொண்டு வந்தார். இந்த விழுந்து போன ஜனங்கள் செய்தனுடைய விளைவு, இந்த விழுந்து போன ஜனங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்க ஜீவன் கொடுத்துட்டு, சோ அவர் பட்ட கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் அங்க தேவன் தாங்கிட்டு அங்க மீண்டும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அங்க கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னம்னா, இன்னைக்கு நாம் கூட கர்த்தர் இயேசுடைய மரணத்தை நினைவுக்கூடிய நாட்களுடைய சமூகத்தில் இருக்கிறப்போ இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம வாசிக்கிறப்போ கர்த்தருக்கு இயேசுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவருடைய ஃபீட் மெம்பர்ஸுக்கு, அவருக்கு என்ன விதமான அவமானங்கள், என்ன விதமான நிந்தைகள், சோ நமக்கும், அதே சமயம் அவருக்கு கிடைச்ச மகிமையில பங்கு பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு. இது எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ இந்த உலகத்துல நாம் எந்த அளவுக்கு கர்த்தர் நிமித்தமாக சத்தியத்தின் நிமித்தமாக உபத்திரவங்கள் பாடுகள் நம்மளுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மகிமையும் கனமும் என்ன ஆயிட்டு இருக்கு கேட்டீங்கன்னா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் அது இல்ல அப்படின்றப்போ நம்முடைய உடன்படிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கூட என்னாச்சுன்னு கேள்விக்குறியா இருக்கும். நாம் எந்த ஜஸ்ட் உடன்படிக்கையை மாத்திரம் செஞ்சிட்டோமா, இல்ல அந்த உடன்படிக்கையை உரிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இதையெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதை கலந்து கொள்வதற்கும் தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க தண்ணி வச்சிருக்கிறது இல்லைங்களா, மன்னிப்பு கொடுக்குறேன்ற. சோ இதெல்லாம் நம்ம கலைந்து போட்டு மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய உடன்படிக்கையில புதுப்பித்துக் கொண்டு இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இதே விதமான மரணம் நம்ம கூட வாங்கணும், அதே சமயம் இதே விதமான உயிர்த்தெழுதல் கூட நம்மளுக்கு தேவன் முன்னாடி வச்சிருக்காரு. சோ இப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் இருந்தோம்னா, சோ நம்முடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷூர் பண்ணிக்கலாம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மனநிலையோடு நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இருந்துட்டு சோ இன்னும் இதை பற்றின அதிகமாக நம்முடைய பாடங்களை பார்க்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி.